ولا اعتصامي الا بالله عليه توكلت واليه انيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يرمون ازواجهم ولم يكن لهم شهداء الا انفسهم فشهادة احدهم اربع شهادات بالله انه لمن الصادقين والخامسة ان لعنة الله عليه ان كان من الكاذبين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நமத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், குரானுடைய அர்த்தங்களை புரிய வைத்தாய், அதன் மீது உண்டான பிரியங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய முயற்சி எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலம் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல், எந்த இபாதத்தினுடைய பாக்கியும் இல்லாமல், உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு சுகமாக பிரிகிற ஆத்மாக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. எந்த குர்ஆனுக்காக வேண்டி நாங்கள் வாரம் வாரம் இங்கே வந்து அமர்ந்தோமோ அதன் மீது கொண்ட பிரியத்தால் அந்த குர்ஆனை கபரிலே எங்களுக்கு ஒரு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அன்வித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க அந்த அருவாகுகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமாக விளங்கி வாழ்வில் அதை எடுத்து நடக்கிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. அசத்தியத்தை அசத்தியம் என்று உணர்ந்து அதை விட்டு வெகு தூரம் பயணிக்கக்கூடிய அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை தங்களுடைய கற்புகளை பேணக்கூடியவர்களாக ஒழுக்கம் போனக்கூடியவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததியில் கியாமத் நாள் வரை வருகிற மக்கள் இந்த இஸ்லாத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நீயே ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த செய்திகள், எந்த இமாம்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ அந்த இமாம்களுடைய கபறுகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்தியாவிலும் குறிப்பாக இந்தியாவிலும் உலகம் முழுக்க எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பறந்து வாழுகிறார்களோ அந்த பகுதிகளில் யா அல்லாஹ், நீயே உன்னுடைய பெரும் கிருபையால் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு எல்லா வகையிலும் ரப்பே நாயனே நீயே துணை புரிவாயாக. யா அல்லாஹ், அதற்கு எதிராக நடைபெறுகிற சதிகள், அதற்கு எதிராக நடைபெறுகிற கூட்டங்கள், அதற்கு எதிராக நடைபெறுகிற ஆலோசனைகள் அத்தனையும் ரப்ப நாயனே நீ முறியடித்து அருள்புரா அருள்புரிவாயாக. யா அல்லாஹ், இது போன்ற மஜ்லிசுகள் உலகத்தின் எந்த மூலைகளில் எல்லாம் நடைபெறுகிறதோ, உன்னுடைய குரானை பற்றியும் ஹதீஸை பற்றியும் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றியும் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, மதரசாக்களையும் ஜாமியாத்துகளையும் யா அல்லாஹ் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு உன்னுடைய நேரடியான பாதுகாப்பில் யா அல்லாஹ் அவர்களை அவற்றை நீ பாதுகாத்து அருள்புரிவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலால் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த சூராவை சொல்லிக் கொடுங்கள் என்று பெருமானார் அவர்கள் சொல்லித்தந்த இந்த சூரத்து நூருடைய விளக்கங்களை நாம் தொடர்படியாக இங்கே பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் நாம் அடுத்தவர்களை காயப்படுத்தலாமா, அடுத்தவர்களோடு ஒரு மூமின் எப்படி நடைபோட வேண்டும் என்கிற தகவல்களை ஒட்டி அந்நிய ஆண்களையும் பெண்களையும் குறித்து ஒரு குற்றச்சாட்டு செய்தால் அதற்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து சென்ற வாரங்களிலே நாம் பார்த்தோம். அதனுடைய கடைசியாக அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னான், நீங்கள் மன்னிப்பு தேடினால் அல்லாஹ்வினிடத்தில், நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற ஒரு தகவலை அல்லாஹ் சொன்னான். அதனுடைய அடிப்படையில் இது போன்ற தவறுகள் யாருக்காவது நிகழ்ந்திருந்தால் அடுத்தவர்களை பற்றி தரக்குறைவாக பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாமிய சட்டங்களை தெரிந்தோ அல்லது தெரியாமலோ ஒரு ஆணின் மீதோ அல்லது ஒரு பெண்ணின் மீதோ சுமத்தியிருந்தால் கண்டிப்பாக நாளை மறுமை நாளையில் அதனுடைய தண்டனையை அவர் அடைந்தே தீர்வார். இந்த உலகமும் இதனுடைய நீதிமன்றங்களும் இதனுடைய நீதியரசர்களும் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்காமல் இருந்தாலும் சரியே என்கிற அந்த அடிப்படையை கொண்டு நீங்கள் அல்லாஹுவினிடத்தில் நீங்கள் செய்த தவறுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு சொன்னான். பாவ மன்னிப்பு தேடிவிட்டு நீங்கள் உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாவ மன்னிப்பு தேடுவது மட்டுமல்ல சீர்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக அல்லாஹு தாலா தங்களுடைய பேச்சுகளில் அசிங்கமாக பேசுபவர்களை அல்லாஹ் விரும்பவில்லை. வாய்க்கு வந்தபடி கண்டபடியாக நாம் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் ஒரு போதையில் உளறுபவரை போன்று உளறுபவரை அல்லாஹு தாலா விரும்புவதில்லை. அதுபோன்றே குற்றச்சாட்டுகளிலும் கூட அதற்கென்று ஒரு வரமுறையை இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. لا يحب الله الجهر من القول بالسوء الا من ظلم. ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா நீங்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை அந்த ஆயத்தின் மூலமாக கற்றுத்தருகிறார். இன்றைக்கு நாம் போகிற போக்கில் யாரோடையாவது சண்டை ஏற்பட்டால் அல்லது வாகனங்களிலே செல்லும் போது முந்தல் பிந்தல் ஏற்பட்டால் அவரை பார்த்து மிக அசிங்கமாக மிக கேவலமாக அவருடைய தாயை அவருடைய தாரத்தை அவருடைய சகோதர சகோதரிகளை எல்லாம் இழுத்து பேசுகிற அந்த முறை இருக்கிறதே, இது ஒரு முஸ்லிமினுடைய ஒரு மூமினுடைய அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு முறையை அவர் மேற்கொண்டால் அவர் இஸ்லாமிய தாயிராவை விட்டு வெளியே இருக்கிறார் என்று அர்த்தம், அல்லது இஸ்லாமை விளங்காமல் இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் விளங்குகிறாரோ விளங்கவில்லையோ, ஆனால் அல்லாஹுவினுடைய ஏட்டிலே அவர் பாவம், அவர் ஒரு பாவி, அவர் ஒரு ஃபாசிக் என்பதாக எழுதப்படுகிறார். ஆக அந்த விஷயத்தில் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், இந்த குரான் சொல்லுகிறது பி கேர் பி அவர் யுவர் வேர்ட்ஸ், நீங்கள் எந்த வார்த்தையை பிரயோகிக்கிறீர்கள் என்பதில் உங்களுடைய கவனம் மிக முழுமையானதாக இருக்க வேண்டும். சரி, நான் இப்போ கோபத்தில் அப்படி பேசுறது அப்படிங்கிறது அதுவும் ஜாயிஸ் இல்லையா? எனக்கு ஒருத்தர் சிரமம் தர்றார், எனக்கு ஒருத்தர் அநீதம் இழைத்தார், நான் அநீதத்திற்குள்ளாகி இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனையை பொது வழியில் சொல்லுவதற்கு அல்லது யாரிடத்திலேயாவது சொல்லுவதற்கு கூட இஸ்லாம் அப்படி அனுமதி வழங்கலையானா அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான் அதுக்கு மட்டும் அனுமதி. லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸு, கேவலமாக அசிங்கமாக பேர்டு வேர்ட்ஸ் அதை யூஸ் பண்றதுக்கு ஒரு மூமினுக்கு அனுமதி இல்லை. இல்ல மன்சூலி, ஆனால் அநீதம் இழைக்கப்பட்டால் அப்படி சொல்லுவது கூடும். உங்களுக்கு அநீதி செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் போய் முறையிடுகிற போது சொல்லுவது கூடும். அந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இது எதன் மூலமாக இந்த வசனம் வந்தது என்று கேட்டால், வெளியூருக்கு பிரயாணம் போகிறவர்கள் அங்கே போய் தொழில் நிமித்தமாக தொழில் செய்கிற போது அந்த ஊர் மக்கள் யாராவது அவரிடத்தில் அவருடைய ஜாமானை வாங்கி கொண்டு அல்லது அவருடைய வியாபாரத்திலே ஏற்ற இறக்கங்களை செய்துவிட்டால், அப்ப அவர் தன்னுடைய முறையீட்டை போய் நேரடியாக அங்கே உள்ள அந்த காதி என்று சொல்லுகிற அந்த ஜட்ஜிடத்துல போய் சொல்றதுக்கு முழுமையாக அனுமதியை இஸ்லாம் வழங்குகிறது. அப்ப அப்படி போய் சொல்லுகிற போது இந்த செய்தியை அவருடைய குறையை போய் மக்கள் மன்றத்திலே அவர் வைக்கலாம். ஆனாலும் கூட ஹதீஸுகளிலே வருகிறது, there is also some limitation. இவ்வளவு தூரம்தான் ஒருவரை பற்றி குற்றம் சொல்ல வேண்டும் என்ற அந்த வரமுறையையும் இஸ்லாம் நியமித்திருக்கிறது. அவர் எந்த அளவுக்கு குற்றம் இழைத்தாரோ அல்லது எந்த அளவுக்கு அவர் அநீதம் இழைத்தாரோ அந்த அளவுதான். இதுக்கு பேர் தான் கருத்து சுதந்திரம். இன்றைக்கு சொல்லுகிற கருத்து சுதந்திரம் அல்ல, தனக்கு ஏற்பட்ட அநீதத்தை எதுவரை நிகழ்ந்ததோ அதுவரை சொல்லுவதற்கு அனுமதி. அதான் அந்த வார்த்தையில் எல்லாம் சொன்னான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர, முதல்ல ஒரே அடி, அல்லாஹ் டோன்ட் வாண்ட்ஸ் தட் பேர்ட்ஸ் வேர்ட்ஸ், அப்படியே முடிச்சிட்டான். கேவலமான அருகிருக்கத்தக்க வார்த்தைகள் ஒரு மூமினுடைய வாயிலிருந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று பேசியதற்கு பின்னால் அந்த நாவு இன்னொரு வார்த்தையை மொழிவதை இறைவன் விரும்பவில்லை. சுத்தமாயிடுச்சு, குற்றாலத்துக்கு போயாச்சு, கழுவிட்டு வந்தாச்சு, பாவனாசுக்கு போயாச்சு, குளிச்சாச்சு, எல்லாம் போயிருச்சு. திரும்ப வெளியே வந்த உடனேயே அங்கே கிடக்கிற மற்ற பொருட்களை அள்ளி பூசி கொண்டால் அவரை என்ன சொல்லுவோமோ அதே வார்த்தையை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப அதுக்கு அனுமதி இல்லை. அப்ப இன்னொரு செய்தியும் அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் எழுதுகிறார்கள், யார் அநீதத்தை வெளியே சொல்லலாம் என்கிற போது ஒருவர் ஒரு இடத்திற்கு விருந்தாளியாக சென்றால் அவர் போய் சொல்ல வேண்டும். அந்த ஆயத்தில் வருது, விருந்தளிப்பவரிடத்திலே போய் சொல்ல வேண்டும், நான் உங்கள் விருந்தாளி. ஒரு வீட்டுக்கு போறோம், நம்மளே போறோம். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஸைஃப, ஒரே வார்த்தை, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் யார் நம்பி இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டினுடைய கதவை வந்து ஒருத்தர் தட்டி நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, ஹாஜியார் இல்லை, இல்லை இல்லை பார்க்க முடியாது இப்போதைக்கு என்று ஒரு மூமின் சொல்லவே கூடாது. சொல்றதுக்கு அனுமதியே கிடையாது. என்ன செய்யணும் அது வேறு. இப்ப வீட்டில் ஆண்கள் இல்லைன்னா அதனுடைய நிகழ்வு வேறு. அப்ப ஆண்கள் இல்லைங்கிறத தகவல் செஞ்சிருக்கலாம். ஆண்கள் இருந்து அல்லது வேறொரு சோர்ஸ் இருந்து பக்கத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அப்ப அவர்களுக்கு என்ன கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தை கொடுத்தாக வேண்டும். இதுல ஏழை பணக்காரன் சொந்தம் பந்தம் அதெல்லாம் கணக்கு கிடையாது. விருந்தாளி என்று வாசலை மிதித்து விட்டால் எல்லா விருந்தாளிக்கும் என்ன கண்ணியமோ அவரை அழைத்து அமர வைத்து அவருக்கு உணவுகளை கொடுத்து அவருக்கு பானத்தை கொடுத்து அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை செய்ய வேண்டும். இந்த ஹதீஸ்ல பெருமானார் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நீங்க ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போறீங்க, அவர் அது போன்று நடக்காவிட்டால், இப்ப நீ முதல் பார்ட் வந்து வீட்டுக்காரனுக்கு விருந்தாளிக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு விருந்தாளியை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போய் அந்த விருந்தினர் எல்லா வசதிகளும் இருக்கு அல்லது செஞ்சு கொடுக்க முடியல, அந்த இடத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்பது உங்களுக்கு கூடும். நிறைய பேர் நினைச்சுக்கோண்ணா, நம்மளே விருந்தாளியா வந்திருக்கோம், அல்லாஹ் இப்படி படுத்துக்கிறாங்க, பாய் தேவையில்லைங்க, தலைவாணி இல்ல இல்ல வேணாங்க, சும்மா கையை வச்சு தூங்கிடுவேன் அப்படின்ட்டு அவன் போனதுக்கு பின்னாடி வீணா போனவன் வந்திருக்கான்னு தெரியுது, இவ்வளவு கொசு கடிக்குது, இப்படி விட்டுட்டு போயிருக்கான அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு எது தேவையோ அதை கேட்டு வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்து இருக்கிறது. அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லி பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்களுடைய சோபஸ்டிகேட்டன், உங்களுடைய அந்த தராதரத்தில் தகுதியில் என்ன தேவை இருக்கிறதோ, விருந்தாளி வீட்டுக்கு போறோம் அவங்க வீட்டுல பால் இருக்குமோ இல்லையேன்னு தெரியாத, இல்ல டீ இருக்குமோ இல்லையான்ற, அவங்க இது வேணுமான்னு கேட்டா நமக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லலாம். நிறைய பேர் நினைச்சுக்குவாங்கன்னா கண்ணிய குறைச்ச, சில பேருக்கு டீ பிடிக்காது, சில பேருக்கு காஃபி பிடிக்கும், எனக்கு காஃபி குடிக்கும்னு நினைச்சா எது நினைச்சிருவாங்களோ, அதனால இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், அல்லது தண்ணி கொடுங்க, அப்படி எல்லாம் இல்ல. உங்களால் முடிந்தால் காஃபி இருந்தா தாங்க, இல்லைன்னா வேணாம், தாராளமா சொல்லலாம். அதை இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது, பெருமானார் அதை சொல்லி தருகிறார்கள். ஏன்னா ஹக்கு ஜியாஃப, தி ஆப்ளிகேஷன் ஆஃப் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது, அதற்கென்று தனி ஒரு பகுதியை இஸ்லாம் வகுத்து இருக்கிறது. இன்றைக்கு தான் அது பழக்கம் இல்லையே தவிர, மதீனாவினுடைய காலங்களிலும் மக்காவினுடைய காலங்களிலும் இஸ்லாத்திற்கு முன்னும் ஜாகிலியத்திலும் அடுத்தவர்களை விருந்தாளிகளாக வைப்பது என்பது எல்லாரிடத்திலும் பொது பழக்கம். மூன்று நாட்கள் எந்த வீட்டிலையும் போய் யாரும் தங்குவாங்க. அதனாலதான் இதுவரையும் பெருமானாருடைய காலத்திற்கும் அதற்கு முந்தைய காலங்களிலும் எந்த ஊர்லயும் ஹோட்டல் இருந்ததா சரித்திரம் கிடையாது. மக்கால மதீனால எங்கேயுமே இப்ப நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த விதவிதமான ஹோட்டல்கள்,
இது இருந்தா தான் சரித்திரம் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கலாம், எங்கேயாவது போனா கடையில சாப்பிட்டுக்கலாம், விருந்தாளி வீட்டுக்கு போகும்போதே என்ன செய்வார்னா நாஷ்டா பண்ணிட்டு தான் போவார். எவ்வளவு அழகா, இல்லைன்னா அவங்க என்ன கேட்பாங்க, ஏன் சொல்லாம வந்தீங்க, இல்லை ஏன் சிரமம் கொடுக்குறோம், அப்படிலாம் இல்லை. நம்ம அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை சாப்பிட்றதுல முழு உரிமையை இஸ்லாம் தந்திருக்கிறது. ரெண்டாவது, சொல்லிட்டு போறது ஒரு இத்தில, இன்னைக்குரிய வசதிகள் ஆன பின்னால சொல்லிட்டு போறதுனால ஒன்றும் குற்றம் இல்லை, சிரமங்கள் இருக்கும்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் அவங்க விரும்புவாங்க நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டா சங்கடப்படுவாங்க அப்படின்னு நினச்சி அப்பையும் வம்படியா பக்கத்தில் வீட்டில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அடுத்ததான் வீட்டுக்கு போறதுங்கிறது, தட் இஸ் நாட் ஏ ஹானர். அது அன்பை விதைப்பதல்ல, வெறுப்பை விதைப்பது. அதை இஸ்லாம் ஒரு காலமும் அங்கீகரிக்கவும் இல்லை, அனுமதிக்கவும் இல்லை. அப்ப இந்த ஹோட்டல் அப்படிங்கக்கூடிய கலாச்சாரம் நடைமுறைகள் எல்லாம் இன்னைக்கு வந்தது, இன்னைக்கு இவர்களாக ஏற்படுத்தி இன்றைக்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முறைகடன். இதுல குடும்பத்தோட போய் சாப்பிடுறான், வீட்டுல ஆக்குறதுக்கு வசதி இல்லாம இன்னைக்கு வீக்கெண்ட்ஸ் ட்ரிப் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை பல பேர் பல ஹோட்டல்ல எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளோட உட்காந்து, அது ஒரு வந்து ஒரு ஸ்டைலா அதுதான். அப்புறமா அந்த கடையில தானே நாய்கறி போட்டான்னு உடனே மூணு நாளைக்கு வாந்தி எடுக்கிறது, இப்படி போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அது நடைமுறை பழக்கத்தில் அல்ல. அப்ப நம்ம என்ன நமக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறதோ அதிலே பெருமானார் அழகாக சொல்லி தருகிறார்கள், நீங்கள் அந்த வார்த்தையை பேசினால் கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை சொல்வதில் குற்றம் இல்லை. எல்லா வார்த்தையும் நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு ஒருத்தர் பேசினால் அவர் திருத்தப்பட வேண்டியவர், அவருடைய வார்த்தைகள் கண்காணிக்கப்பட வேண்டியது. எந்த நேரமும் எந்த வார்த்தையும் யாரும் பேசலாம் இல்லை, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அதுல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள். அபூ தர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இத்தகில்லாஹ ஹைஸுமா குன்ட், மூணே மூணு வார்த்தை. ஒரு மனுஷனுடைய டோட்டல் லைஃப அப்படியே சேஞ்ச் பண்றது, ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைக்கிற ஒரு மூன்று வார்த்தைகளை பெருமானார் சொன்னார்கள். இத்தகில்லா ஹைஸுமா குன்ட், ஐனமா குன்ட், wherever you are you beware Allah, you fear Allah. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், எங்க இருந்தாலும் சரி. இப்ப மோசமான எதிரியே வந்து தனிமைதானே, பிள்ளைகளை தனியா விடுறதுக்கு பயப்படுறான். ஆனா அதனால என்ன சொல்றான், அமெரிக்காவினுடைய கலாச்சாரத்துல பிள்ளைங்க எல்லாம் தனியா தான் வளருது, இந்தியா கலாச்சாரத்தில் தான் இப்படி போட்டு கெடுத்து வச்சிருக்கோம். இல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும், பிவேர், நீங்கள் கவனமாக இருங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அவர்களுக்கு. ஐனமா குன்ட், நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து, உங்க வாப்பா பார்க்க மாட்டார், உங்க அம்மா பார்க்க மாட்டாங்க, நாலு அறையில ஒரு ரூமுக்குள்ள ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு, வாட் யூ ஆர் டூயிங், ஒன்லி யூ அண்ட் அல்லாஹ் நோஸ், ஒன்லி யூ அண்ட் அல்லாஹ் நோஸ். அப்போ நீங்கள் எங்கிருந்த போதும் இறைவனை பயந்து கொள்ளுங்கள். இது இவருக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இது இவருக்கு பாடம், இவருக்கு பாடம். இதுதான், நான் பள்ளியாசலுக்குள்ள இருந்தா மட்டும்தான் என்ன நல்லா பாக்குறான், இல்ல இல்ல, நான் கல்லாப்பட்டியில் உட்கார்ந்து இருந்தா நல்லா பாக்குறான், என்னுடைய ஆபீஸினுடைய அறையில ஒரு எம்டி ஆக ஒரு மேனேஜர் எதாக இருந்தால் ரோட்ல போகும்போது ஒரு சாதாரண ஆளாக ஒரு ஹோட்டல்ல எங்க வேறவர் யூ வாண்ட், எங்கு போனாலும் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது சொன்னாங்க, நீங்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டால் உடனே ஒரு நல்ல மழை செய்யுங்கள். ஏன், அந்த நல்லமல் அந்த பாவத்தை அழித்து விடும். ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு கேப் உண்டாயிருச்சு, ஒரு ஏரியாவை ஏற்படுத்திட்டோம். அப்ப அந்த ஏரியாவை ஏற்படுத்திட்டு ஒருத்தர் பாவம் மன்னிப்பு தேடினா தென் ஆல்சோ இட் சுட் பி வேக்கண்ட், அந்த ஏரியா வேக்கண்டா தான் இருக்கும், பாவத்தை ஏற்படுத்தியாச்சு வேக்கண்ட், அதனால ஃபில் இட் அப், அதை நல்லதை கொண்டு நிரப்பி விடுங்கள். அது ஒரு ஐந்து ஆயத்து ஓதுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு பத்து சுபஹானல்லாஹ் சொல்லுவதாக இருக்கலாம், அல்லது ரெண்டு ரக்அத் தொழுவதாக இருக்கலாம், அல்லது போகிற போக்கில் யாராவது ஒரு ஏழை இருந்தால் அவருக்கு அவருடைய தேவையை நிறைவு செய்வதாக இருக்கலாம். நீங்கள் பாவத்தை செய்தால் அடுத்த வேளை தௌபா செய்வதோடு நல்லதை செஞ்சு அந்த இடத்தை அந்த ஃபில்லப் அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணு. மூணாவதாக ஏன்னு கேட்டா அது அந்த பாவத்தை மொத்தமாக அழித்து விடும். நாலாவது சொன்னாங்க, மக்களோடு அழகிய பண்போடு நடந்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் யார் என்று கேட்டால் அழகான பண்போடு நடப்பவன். பெருமானார் சொன்னார்கள், அது மட்டும்தான் அவனுடைய குவாலிட்டி, அது மட்டும்தான் அவனுக்குரிய தராதரம், அது மட்டும்தான் அவனை நல்வழிப்படுத்துகிற அவனை உலக மக்களும் அல்லாஹும் பார்க்க வைக்கிற ஒரு செய்தி ஹுலுக்கே ஹசன். நீங்கள் இரவிலே எழுந்து தொழுவது, நீங்கள் அந்த நன்மையை செய்வது, இந்த நன்மையை செய்வது, அதெல்லாம் உங்களுக்கும் அல்லாஹுக்கும் தெரியும். அல்லாஹ் சொல்றான், உங்களை நான் எட போடணும்னா என்னுடைய படைப்போடு நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள், அந்த அளவுகோல் உங்களிடத்தில் எப்படி இருக்கிறது, அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால காலிக்கின் நாச பிஹுலுக்கின் ஹசனின், உங்களுடைய படைப்புகளோடு நீங்கள் அழகிய முறையில் நடங்கள் என்ற இந்த மூன்று செய்தியையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்திற்கு கீழே எழுதுகிற போது அதிலே நமக்கு எழுதுகிறார்கள். அப்ப வெறுமனே தௌபா என்பது ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்கி விடுவதல்ல, அந்த தௌபாவோடு இஸ்லாஹு நஃப்ஸ் என்று சொல்லுகிற அடுத்த ஒரு நன்மையை செய்வது, அதை துரிதப்படுத்துவது, தன்னைத்தானே சரிபடுத்திக் கொள்ளுகிற அடுத்த பணிகளை ஒரு மூமின் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். சரி, கடந்த வாரத்தில் ஒரு அடுத்த ஆணையோ அல்லது பெண்ணையோ பற்றி ஒரு மனிதர் ஒரு பாலியல் புகார் செய்தால் அது சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லுகிற சட்ட ரீதியான நடவடிக்கை, அல்லாஹ் அதற்கு வைத்திருக்கிற அளவுகோள்கள், அதனுடைய அந்த கிரிமினல் லா என்ன அப்படிங்கறத போன வாரத்தில் பார்த்தோம். அந்த மனிதருக்கு, அந்த மனிதரின் மீது ஒருவரை குற்றம் சுமத்தி அதற்கு ஆதாரம் சொல்லாவிட்டால் 80 கசடி கொடுக்க வேண்டும், அவருடைய ஷஹாதத்தினுடைய உரிமை, அவர் சாட்சி சொல்லுகிற உரிமை பறிக்கப்பட வேண்டும், கடைசி நாள் வரை அவர் பாசிக்காக அல்லாஹ்விடத்திலே இருப்பார் என்கிற இந்த தகவல்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணின் மீது சுமத்துவதை போன்று ஒரு கணவன் தன் மனைவியின் மீது பாலியல் புகார் சுமத்தினால் அதற்கென்று இஸ்லாம் வகுத்திருக்கிற வரையறைகள் என்ன என்பதை பற்றி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல பேசினான். அதுல போன வாரம் சொல்லும் போது சில செய்திகளை நாம் ஆரம்பித்தோம், அதோட டைம் ஆயிடுச்சு முடிச்சிட்டோம். அன்சாரிகளுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்த சாத் இப்னு உபாதா என்று சொல்லுகிற நபி தோழர், அவங்க அந்த மஜ்லிஸ்ல இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை, மேலே நாம் சொன்ன அந்த ஆயத்தை, அல்லதீன யர்முன அல் முஹ்ஸனாத் லம் யத்து பி அர்பாஅத்தி ஷுஹதா, யார் ஒருவர் அடுத்த பெண்களை குற்றம் சாட்டிவிட்டு 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை 80 கசையடி அடியுங்கள், அதே போன்று அவர்களுடைய ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்ற இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப அந்த சாத் இப்னு உபாதா எந்திரிச்சு உடனே கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், இது ஆயத்தா, அல்லாஹ் இப்படி இறக்கியிருப்பானா, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை இன்னொருவரோடு தவறான தொடர்பிலே பார்க்கிறார், இவர் போய் 4 சாட்சிகளை தேடிட்டு வருவாரா அப்படின்னு கேட்டார். போன வாரம் சொன்னோம் அவருடைய அந்த பலம், அந்த பெருமானாருக்கு முன்னாடி பேசிய செய்தி, இதை கேட்ட உடனே பெருமானார் கேட்டாங்க, அல்லா யா மஆஷர் அல் அன்சார் அல்லா தஸ்மா மா யகூலு சையிதுக்கும், ஹேவன்ட் யூ லிசன், அந்த ஓ அன்சாரிய மக்களே நீங்கள் கேட்கவில்லையா உங்களுடைய சையித் தலைவர் என்னமோ ஒரு நபிட்ட பேசுறாரு. உடனே அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லா இன்னஹு கையூருன், அது சொல்றாங்க, அவர் ரொம்ப ரோஷக்காரர் யா ரசூலல்லா, நீங்க அவரை தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் அந்த அர்த்தத்துல கேட்கல, அவர் ரோஷக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில காரணங்களையும் சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, சாத் இப்னு உபாதா ஒரு ஜலீலுல் கத்ரான சஹாபி, ஒரு சாதாரண அல்ல, ஒரு பெரிய கூட்டத்தினுடைய தலைவர், அந்த தலைமைத்துவ பண்புகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவரை பற்றி அந்த பெருமக்கள் சொன்னார்கள், இவர் ஒரு கன்னி பெண்ணை தவிர வேற யாரையும் திருமணம் முடிக்க மாட்டார். அவங்க சொன்ன காரணம், ரெண்டு காரணம், இவர் திருமணம் முடித்தால் கன்னி பெண்ணை மட்டும்தான் திருமணம் முடிப்பார், இவர் எந்த பெண்ணையாவது தலாக்கு விட்டு விட்டால் எங்களுடைய வம்சத்தில் யாரும் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கே நாங்கள் பயப்படுவோம், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ரோஷக்காரர். இப்ப இந்த ரெண்டு குவாலிட்டியும் சொல்றாங்க. இந்த சாத் இப்னு உபாதா யார் என்று கேட்டால், இவர் எப்படி இவருடைய தலைமைத்துவம் என்று கேட்டால், ஜாஹிலியத்தினுடைய காலத்துல எழுத படிக்க தெரிகிறது அப்படிங்கறதே ரொம்ப கம்மி. நிறைய சஹாபாக்களுக்கு பெருமானார் இஸ்லாத்தை சொல்லுகிற போது எழுத படிக்க தெரியாது, அப்படியே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அவங்கள கூப்பிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை எழுத வச்சாங்க. அப்ப இந்த சாத் இப்னு உபாதா என்று சொல்லுகிற இந்த நபி தோழர் ஜாஹிலியத்தினுடைய காலத்தில், பெருமானார் வருவதற்கு முன்னே அவருக்கு பேரு காமில் என்பதாக சொல்லுகிறார்கள். ஹி இஸ் தி பெர்ஃபெக்ட். அது என்ன பெர்ஃபெக்ட் அப்படின்னு கேட்டா, அவரிடத்தில் 3 தன்மைகள் இருந்தது. 1வது, அரபிய நல்ல எழுத வாசிக்க அந்த கூட்டத்தில் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டாவது அம்பறிவதிலே வல்லவர், மூன்றாவது அவருக்கு நீச்சல் தெரியும். சபாஹா, இந்த மூன்று தன்மைகளையும் ஒன்றாக பெற்றவர்கள் மிக குறைந்தவர்கள் அங்கே. அதுல இவர் தான், அதனால அவருக்கு பேரு காமில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவரை. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிற போது வந்து இஸ்லாத்தை ஏற்றவர்களில் அவரும் ஒருவர். இப்படி அவருக்கு பல்வேறு சிறப்பு ஒன்னு ரெண்டு இல்ல. அதனாலதான் ஒரு அன்சாரிய அந்த கூட்டத்தினுடைய ஹசரஜ் கூட்டத்தில் அவர் தலைவராக இருந்தார், அந்த கூட்டத்துக்கே தலைவராக இருந்தார். அதுலதான் அவர் அப்படி கேட்டார். கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு இப்படி பதில் சொல்லுகிறார்கள், உங்க தலைவர் என்ன கேட்கிறாருன்னு பாருங்க. அப்ப அவர் திரும்ப சொல்லுகிறார், யார சொல்லலாம், நான் குறையாக சொல்லவில்லை, நான் அல்லாஹுவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் அந்நிய ஒரு பெண்ணை குற்றம் சாட்டுகிற போது நான்கு சாட்சிகளை கொண்டு வரலாம், ஆனால் ஒருவன் தன்னுடைய மனைவியை குற்றச்சாட்டுகிற போது யாரை போய் அழைத்து வருவது? வீட்டுக்கு போறான், தவறான நிலையில் பார்த்தால் அவன் போய் கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அவங்களுடைய நிலைகள் மாறி இருக்குமே அப்படிங்கிற வார்த்தை அங்க சொல்றார். சொன்னோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாம இருந்தாங்க, ஒன்னும் சொல்லல. ஜாமத்தின் நேரம் இப்படி கழிஞ்சது. தப்சீர்கள் எழுதுறாங்க, இந்த ஆயத்து சம்பந்தமாக சபபு நுசூல் என்று சொல்லுகிற, ஏன் இந்த ஆயத்து இறங்குச்சு, ஒவ்வொரு ஆயத்துக்கு பின்னாலும் அதிகபட்சமாக சில ஆயத்துகளுக்கு சபபு நுசூல் இருக்காது, ஆனா அதிகமான ஆயத்துகளிலே ஏன் இந்த ஆயத்து இறங்கப்பட்டதுன்னு காரணத்தையும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. இந்த நேரம் இந்த நிகழ்வு நடந்தது, இதற்கு பின்னால் இந்த ஆயத்தை அல்லாஹு தந்தான் என்ற ஒரு காரணத்தையும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. அது அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு செய்த ஒரு பெரிய கிஃப்ட். அதனால பல விஷயம் தெரியும், எந்த மாதிரி சூழ்நிலையில இந்த ஆயத்து அப்ளிகபிள் ஆச்சு, ரெண்டாவது எந்த ஹிஜிரியில இறங்கிச்சு, அந்த நடைபெறுகிற போது யாரெல்லாம் உடன் இருந்தார்கள் என்ற எல்லா தகவல்களையும் ஒட்டுமொத்தமாக எழுதிவிடுவார்கள் அதுல. அப்ப இந்த ஆயத்துக்கும் ரெண்டு காரணங்கள் எழுதப்படுகிறது, ரெண்டு ஹதீசுகள், ரெண்டு ஹதீசுமே புகாரி முஸ்லீம்ல பதிவாகி இருக்கிறது. அந்த ரெண்டு காரணம் எழுதக்கூடிய ஹதீசும், அதுல முதலாவது ஹதீசு இந்த சாது புது உம்பாதா பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு, சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து. இப்ப இந்த நேரம் கடந்துச்சு, இப்படி கேள்வி கேட்டு முடிஞ்சாங்க, இவங்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில சுபுகு நேரத்துல ஒரு சஹாபி வர்றார், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வேகமாக வருகிறார். வந்து தன்னுடைய குறையை அந்த சஹாபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார். வந்து சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், நான் நேற்று என்னுடைய வீட்டுக்கு போனேன், என்னுடைய வயல்வெளி கொஞ்சம் தூரமாக இருக்கும், நான் வேலையை முடிச்சுட்டு நேரம் நைட்டு வீட்டுக்கு வர்றேன், வருகிற நேரத்தில் என்னுடைய மனைவியை நான் தவறான நிலையில் பார்த்தேன். அந்த சஹாபிக்கு பேரு ஹிலால் பின் உமையா என்று சொல்லுகிற ஒரு சஹாபி. இந்த ஹிலால் பின் உமையா யார் அப்படின்னு கேட்டா, போன வாரம் நான் சொல்லும் போது ஒரு செய்தியை சொன்னேன், அதாவது அந்த போர்க்களத்திலே பெருமானாரால் வந்து சேர முடியாம பின்தங்கிய தபூக்கினுடைய போரிலே பின்தங்கிய மூன்று சஹாபாக்கள், குர்ஆனிலே அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து சொன்னான், அவருடைய தௌபாவை நான் ஏத்துக்கிட்டேன்னு அதுல ஒரு ஆள் இவர், இந்த ஹிலால் இப்னு உமையா என்று சொல்லுகிற இந்த நபி தோழர். இவர் காலையிலே வந்துட்டாரு, வந்து சொல்றாரு, யார சொல்லா, நான் இரவு வேலையை முடித்து விட்டு என்னுடைய வயல்ல நேராங்க போறேன், வீட்டுக்கு போனா வீட்டில் என்னுடைய மனைவியை நான் தவறான நிலையில் பெற்றுக்கொண்டேன், அவர்கள் பேசிய பேச்சை கேட்டேன், அங்க நடந்த நிலைகளை நான் கண்டேன், பொறுத்திருந்தேன், காலையில விடியத்தும் நேர பெருமானார்த்தம் போவோம்னு நான் இங்க வந்துட்டேன், இதுதான் என்னுடைய நிலைமை அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்த பின்னால் அங்கே எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க சுபுவுக்கு. அப்ப இந்த திரும்ப இந்த செய்தி சுபுவுக்கு பின்னாலே வருகிறது. வந்த உடனே அங்கே இருந்த அன்சாரிய தோழர்கள் சொன்னார்கள், நம்முடைய செய்யித், நம்முடைய தலைவர் சாது பின் உபாதா நேத்து என்ன சொன்னாரோ இட் எக்ஸிஸ்ட் டுடே, இன்னைக்கு நடந்துச்சு, நேத்து அவர் என்ன சொன்னாரோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. அந்த கூட்டத்தில் சாது உட்கார்ந்துருக்கார், அந்த கூட்டத்தில் அவரும் உட்கார்ந்து, அப்ப அவர் சொன்னாரு, இன்னைக்கு அந்த ஹிலால் இப்னு உமையா என்று சொல்லுகிற அந்த தோழர் நல்லா மாட்டிக்கிட்டாரு. ஏன்னு கேட்டா, நேர வீட்டிலிருந்து அதே அந்த பரேஷானியோடு அதே டென்ஷனோடு நேர பள்ளியாதலுக்கு வந்துட்டார். இப்ப இவரிடத்துல சாட்சி இல்ல, சாட்சி நாலு பேர் எல்லாம் இல்ல, அவர் மனைவியை பார்த்தாரு, யார்த்த போய் கேட்க, நேர பள்ளியாதலுக்கு வந்துட்டாரு. இப்ப பெருமானார் இவரை 80 கசையடி அடிப்பார்கள், இவருடைய ஷஹாதத்தை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னார். சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை விரும்பல அப்படிங்கறது அவர்களுடைய முகத்துல தெரிஞ்சு. கரிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடந்தது பெருமானாருக்கு அவ்வளவு பிடித்தம் இல்லாமல் அவருடைய முகம். அப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ட்ட கேட்டாங்க, ஹல் இந்தக்க பையின, ஹல் இந்தக்க, டு யூ ஹேவ் எனி ப்ரூஃப், இந்த தவறு நடந்துச்சுங்கிறதுக்கு சாட்சிகள் உன்னிடத்துல இருக்கா கொண்டாங்கன்னு. அப்ப ஒரு யார் சொன்னாரு, யார சொல்லலாம், எதை தவிர யாருமே இல்லை, நான் சத்தியத்தை சொல்றேன், ஆனா சாதிக்குன்னு அவர் சொல்றாரு, நான் உண்மையாளர், இப்படித்தான் நடந்துச்சு, ஆனா என் இடத்துல எதுவும் யாரையும் நான் சாட்சிக்கு கூப்பிடலன்னு சொன்னார். சொன்ன உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னா உங்கள் மீது 80 கசையடி இப்போது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அந்த சபபு நுசூல் அப்படிங்கிறது என்ன காரணம்ங்கிறது, 80 கசையடி ஹிலால் இப்னு உமையாவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பெருமானார் சொல்லுகிறார்கள். சொல்ல சொல்லவே அடுத்த சில நிமிடங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து இந்த நம்ம மேலே படித்த ஆயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் வலம் யகுன் லஹும் ஷுஹதா இல்லா அன்ஃபுஸுஹும், உங்களுடைய உங்களில் ஒருவர் தங்களுடைய மனைவியின் மீதே குற்றச்சாட்டை, பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தினால் அவருக்கு அவரை தவிர அவருடைய நஃப்ஸை தவிர இன்னொரு சாட்சி இல்லை என்று சொன்னால் ஃபஷஹாதத்து அஹ்திஹிம் அர்பஉ ஷஹாதாத்தின் பில்லா என்ற இந்த ஆயத்து இறங்கும். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குரான் இறங்குகிற போது அவருடைய அப்படியே மேனியெல்லாம் பேத்துரும். அதை பத்தி பல்வேறு ஹதீஸுகள் வருகிறது. பக்கத்துல சஹாபாக்கள் இருந்தா அவங்களுக்கு தெரியும் பெருமானாருக்கு வஹி வருதுன்னு, எல்லாரும் அமைதியா வாங்க. வந்துட்டு போன உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதிவிட்டு உடனே ஹிலால் இப்னு உமையாவை அழைத்து சொல்லுகிறார்கள், அபுஷிர் யா ஹிலால் இப்னு உமையா. அதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சார், என்ன அடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னாரு, யார சூழல்லா, இதிலிருந்து நான் அல்லாஹுவின் மீது அர்ஜு ஐந்தல்லா, அல்லாஹுவின் மீது நான் ஆதரவு வைக்கிறேன், எனக்கு இந்த விஷயத்துல அல்லாஹு ஒரு வழிகாட்டுதலை தருவான், அவர் சொல்றார் எனக்கு அல்லாஹ்ட்ட இருந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆயத்தை இறங்கின உடனே பெருமானார் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அபுஷிரியா ஹிலால் இப்னு உமையா, உமக்கு வாழ்த்து, வாழ்த்து செய்தி, அல்லாஹ் உன் சார்பாக இப்படி ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கான், அதனால பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் உமக்கு ஒரு வழிகாட்டுதலையும் உம்முடைய வழிக்கு ஒரு லேசையும் ஏற்படுத்தி தந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த ஆயத்தை பெருமானார் சொல்லுகிறார்கள், சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களுடைய மனைவி அழைச்சிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. இப்ப மனைவி வந்தாச்சு, வந்த பின்னாடி இது ஒரு நெருடலான ஒரு முக்கியமான ஒரு சட்டம். என்ன போன வாரமே நான் சொல்லும்போது சொன்னேன், குடும்ப அமைப்புகளின் மீது ஏற்படுகிற தாக்கம் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைக்கு இட்டு செல்லும், ஒரு சமூகத்தினுடைய நிலையையே அழித்து விடும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரங்களை போன்று, இன்னைக்கு அங்க என்ன இல்ல, குடும்பம் இல்ல, 20 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகளுக்கு பிரைஸ் கொடுக்கறான் கவர்மெண்டை கூப்பிட்டு, 30 வருஷம் இருந்தாங்கன்னா அவார்டு கொடுக்கலாம், ஏன்னா அப்படி வாழ முடியல அவங்களால ஒரு மனைவியோடு ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிற. அப்ப இந்த குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது யாரும் யாரையும் எப்போதும் திருமணம் செய்து விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி உண்டான நிலையை இஸ்லாம் ஒரு காலமும் அங்கீகரிக்கவில்லை. ரெண்டாவது, அதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறதோ அதெல்லாம் இஸ்லாம் அடைக்கிறது, அதெல்லாம் இஸ்லாம் அடைக்கிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கணவனின் மீது மனைவியும் மனைவியின் மீது கணவனும் ஏற்படுத்தி கொள்ளுகிற சந்தேகங்கள், ஏற்படுத்திக் கொள்ளுகிற சந்தேகம், மனைவி வந்து கணவனை நம்பாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மை, அல்லது கணவன் மனை யார்கிட்ட பேசினாலும் இவர் எப்படி இருந்திருப்பாரோ அப்படி இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அங்கேயும் நடந்தது. அந்த அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு பெருமானார் சொன்னாங்க, அந்த அம்மா வந்துருச்சு. வந்தவொடனே இப்ப பள்ளியாச்சல வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், தீர்ப்பு வழங்கணும், அந்த அல்லாஹ் எந்த நடைமுறையை சொன்னானோ அதை செயல்படுத்தி காட்டணும். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வந்த உடனே சொன்னாங்க, உன்னுடைய கணவர் உன்னின் மீது இப்படி ஒரு செய்தியை சொல்லுகிறார், நீ என்ன சொல்றன்னு கேட்டான். முழு காலங்களிலும் எங்கேயுமே ஒரு சைடு மட்டும் பெருமானார் கேட்டு சொன்னதே இல்லை, பேசியதே கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, அவர் வேலை முடிஞ்சு. அந்த அம்மாட்ட கேக்குறாங்க, அப்ப அவர் அந்த அம்மா சொல்லுது, இன்னவும் கையூரும், அவர் ரொம்ப ரோஷக்காரரு, அதனால நான் அவங்க அவர் வந்து இன்னொருவரோடு ஷரீக் இப்னு ஷம்ஹா என்று சொல்லுகிற ஒரு நபி தோழர், அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு, இவர் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாரு, எனக்கு அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க, எல்லா காலங்களுக்கும் தேவையான விளங்கி கொள்ளப்பட வேண்டிய, ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டிய செய்தி, அல்லாஹு யஅலம் அன்ன அஹதுகுமா காதிபுன் ஃபஹல் மின்குமா தாயிபுன். புகாரி எழுதுறாரு இந்த செய்தியை. அல்லாஹு யஅலமு அன்ன அஹதுகுமா காதிப், எனக்கு தெரியாது, இங்க இருக்கவங்களுக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹுக்கு தெரியும், உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் பொய்யர். பெருமானார் சொன்ன, உங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருவர் பொய் சொல்லுகிறீர்கள். ஒன்னு அந்த அம்மா செய்யாததை இவர் சொல்றார், இவர் பொய்யர். அல்லது அந்த அம்மா செஞ்சிட்டு அதை மறைச்சு அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பொய் சொல்லுது. அன்ன மின்குமா காதிபும், யாரோ ஒருத்தர் பொய் சொல்றீங்க. வஹல் மின்குமா தாயிபுன், இப்பயும் நேரம் வந்துடல, நேரம் முடிஞ்சிடல, தௌபா செஞ்சு திருந்திக்கிறதுக்குரிய அவகாசம் இருக்கிறது. டேக் இட் அப், பெருமாள் டேக் இட் அப், பரவாயில்ல, இப்ப தௌபா செஞ்சுக்கங்க, பிரிஞ்சு போங்க, அப்படி இது பண்ணிக்கிறதுக்கு. அப்ப அவங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க இல்ல. அப்ப நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முதலிலே அந்த ஹிலால் இப்னு உமையா அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், ஹிலாலே நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ, நீங்கள் அதில் உண்மையாக இருக்கிறீர்கள் என்ற உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நாளை மறுமைன்னு ஒன்று உண்டு. இவ்வளவு உபதேசம் பண்றாங்க, வரிசையா வருது, நாளை கியாமத்து நாள் ஒன்று உண்டு, அல்லாஹுவின் ஜட்ஜ்மெண்ட் உண்டு, இதெல்லாம் சொல்றேன், நீங்கள் உண்மையாளராக இருக்கிறீர்களா? திரும்ப யோசிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ஹத்தினுடைய பாடத்துல இந்த இஸ்லாமிக் இந்த கிரிமினல் லா அதை பத்தி பேசிக்கிட்டே வரும்போது ஒரு செய்தி சொல்லுவாங்க, அஷ்ஷுபஹாத்து யத்ரஉல் ஹுதூத் அப்படின்னு ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ரெண்டு பேர் தனக்கு நிகழ்ந்த அந்த அக்யூசேஷன், தன்னுடைய தனக்கு எதிராக ஒருவர் சொல்லி இன்னொருவர் வருகிற போது அதுல ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சாலும் ஒண்ணு என்ன செஞ்சிருவாங்கன்னா, இஸ்லாமிய அடிப்படையில இல்ல இதுல சந்தேகம் இருக்கு, இதை ஒண்ணும் செய்ய முடியாது, போங்கன்றுவாங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க, சந்தேகமாக ஒருவரை தண்டிப்பதை விட அவரை விட்டு விடுவது எவ்வளவோ மேல். சந்தேகமாக எந்த ஒரு நல்லவனும் தண்டிக்கப்படக்கூடாது, நோக்கம் அதான். அதுல ஒருவன் குற்றமற்றவன், குற்றம் உள்ளவனாக அவன் இந்த இஸ்லாமிய சட்டத்திற்குள்ளே கொண்டு வரப்படும். அதனால லேசா ஒரு சந்தேகம் தெரிஞ்சாலும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவாங்க. இதை வந்து இது சந்தேகத்திற்குரியதுன்னு யாருக்கு தண்டனை உண்டோ, ஒருத்தர் யார் குற்றச்சாட்டினாரோ அவருக்கு 80 கசையடியோட அது முடிஞ்சு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, அவர் அந்த பெண்மனையோ அல்லது ஆணையோ சாகிற வரை இறக்குற வரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ரெண்டு இதுக்கும் பார்த்துட்டு அநியாயமாக தீர்ப்பளித்து ஒருவருக்கு கொலை தண்டனை கொடுப்பதை விட இதை விட்டு விடுவது அல்லது அதை மன்னிப்பிடு மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பெருமானார் அதே நிகழ்வை கையாண்டார்கள். இப்பயும் கேட்கிறேன், ஹிலாலே நீங்கள் சொன்னதில் உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஸ்டாங்கன்னார், யார சொல்லா நீங்க என்ன சொல்றீங்களோ ஐ எம் ரெடி டு டூ, என்ன செய்யலாம். அந்த இடத்துல அல்லாஹ் லியான் என்கிற ஒரு சட்டத்தை முதல் முதலில் இஸ்லாமியர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அந்த லியான் அப்படின்னா என்ன, லியானுடைய சட்டம் அப்படின்னு சொன்னா என்ன? இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார், மெட்ராஸ்ல வந்து கல்யாண சார்பா அந்த இது நடக்குது, ஒரு கலந்துரையாடல் நடக்குது, புதிதாக கல்யாணம் முடிக்க இருக்கிற தம்பதிகளுக்கு வந்து கவுன்சிலிங் மாதிரி மெரிட்டல் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு இஸ்லாமிக் செட்டப்ஸ்ல நிறைய பேரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். உண்மையிலே அதெல்லாம் தேவையான விஷயம். இன்னைக்கு சொல்றேன், இந்த லியான் என்கிற சட்டமும் ஜிஹார் என்கிற சட்டமும் ஒவ்வொரு கணவன் மனைவியும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு. போன வாரம் சொல்லும் போதே நான் சொன்னேன், ஜிஹார் என்ற ஒரு சட்டம் உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவன் தன் மனைவியை பார்த்து நீ அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டான்னா அவை உன்னுடைய குடும்ப திருமணத்தை விட்டு வெளியே போய் விடுவாய். ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமா சொல்லிடுறேன், ஒருவன் தன்னுடைய மனைவியை பார்த்து அன்தக்க ஜஹரி உம்மினி, என் தாயை மாத்திரி இருக்கேன்னு சொல்லிட்டான்னா அடுத்து அவளை திருமண பந்தத்திற்குள்ளே வைக்க முடியாது. இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டம் அது. அதற்கு முந்தைய காலங்களில் ஜாஹிலியாவினுடைய காலங்களில் தலாக்கு அப்படிங்கிறதையே தலாக்குன்னு வார்த்தை இல்ல, நீ எங்க அம்மா மாறின்ட்டா அந்த பொண்ணு வெளியே போயிடுவான், குடும்பம் நடத்த முடியாது, திரும்ப. இதெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கிறது. நிறைய நம்ம என்ன சொல்றோம் தெரியல, அதுக்கப்புறம் நடைபெறக்கூடிய வாழ்க்கைகள் என்பது கேள்விக்குறியாக அமைந்து விடும். இவருக்கு தெரியுதோ இல்லையோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலாக் அப்படிங்கிறது பெருமானார் சொன்னாங்க மூன்று விஷயங்கள் இருக்கிறது. விளையாட்டா சொன்னாலும் நடந்துரும், வேடிக்கையா சொன்னாலும் நடந்துரும். ஒருத்தர் தன்னுடைய மனைவியை பார்த்து நான் உன்னை தலாக் விட்டேன்னு சும்மா விளையாட்டு சொல்றாரு, சும்மா அப்படி பேசிட்டே இருக்கும்போது நான் உன்னை தலாக் விட்டேன் அப்படிங்கிறாரு, தலாக் நடந்துரும். இனி அவன் வாழ்ந்தால் அவன் ரெண்டு பேரும் விபச்சாரிகள், அதுக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் விபச்சாரிகள் லிஸ்ட்ல தான் சேரும். இவங்க ரெண்டு பேரும் அதை வெளியே சொன்னாலும் சொல்லாட்டியும் அல்லாஹுவினுடைய ஏற்பாட்டின்படி தலாக் ஆயிரும். ஏன்னு கேட்டா திருமணம் என்பது எப்படி அக்ரிமெண்டோ, நான் உன்னை ஏத்துக்கிறேங்கிறது, தலாக் என்பதும் அதே வார்த்தையை கொண்டு முடிந்து போயிடும். அப்ப இந்த விஷயத்துல இந்த வார்த்தைகளில மனைவிட்ட எதை பேசலாம் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் அளவுகோள்களை வகுக்கிறது. ஒவ்வொரு அந்த கணவன் மனைவியும் அவர்கள் இதை தெரிந்தே ஆக வேண்டும். எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த மெரிட்டல் கவுன்சிலிங் மாதிரி உண்டான அதன் ஊடாக அந்த மனை கணவனுக்கும் மனைவிகளுக்கும் இதை சொல்லி தரப்பட வேண்டும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அப்படி ஒருவர் வந்து லியான் அப்படிங்கிற சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் தன்னுடைய மனைவியை இன்னொருவரோடு பாலியல் தொடர்போடு இருப்பதை பார்த்தார் என்று சொன்னால் அதற்கு நான்கு சாட்சிகளை கொண்டு வர முடியாது. விபச்சாரத்திற்கு இஸ்லாமிய அங்கீகாரத்தின்படி நான்கு சாட்சிகள் ஒரே சபையில் ஒரே மாதிரி சொல்லணும். அதுல கொஞ்சம் மாறுபாடு இருந்துச்சு நான்கு பேருக்கும் 80 கசைடி கொடுக்கணும். இதுதான் இஸ்லாம் வகுத்திருக்கக்கூடிய சட்டம். அப்ப ஒருவன் தன்னுடைய மனைவியை இப்படிப்பட்ட நிலையில் யாருக்கும் அழைத்து வந்து நான்கு சாட்சிகளை ஏற்படுத்த முடியாது என்கிற காரணத்தினால் இந்த லியான் என்கிற அந்த சட்டத்தை இஸ்லாம் வகுத்து தருகிறது. இல்ல இல்ல, கல்யாணம் முடிச்சாச்சு, நீ அவங்க கூட தான் சாவணும் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. ரெண்டு பேருமே அது அருவாகுகள், த ஹியூமன் ரைட்ஸ். எப்படி ஒப்பந்தம் போட்டு வாழுகிறோமோ, ஒப்பந்தத்தை மீறினால் தண்டனைகள் கிடைக்குமோ, அந்த கான்ட்ராக்டை எந்த நேரமும் டிசால்வ் பண்றதுக்கு உரிமை உண்டு. அது என்ன உண்மை, ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம், எப்ப பிசினஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்துல கொஞ்சம் கொஞ்சம் மீறினால் அல்லது ஒப்பந்தத்திற்கு உடன்படாமல் ஏதாவது செய்தாருன்னா அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அதுல அந்த ஒப்பந்தத்திலே போறோம். இன்னைக்குள்ள இந்த கான்ட்ராக்ட், இந்த கம்பெனிஸ் கான்ட்ராக்ட்ல பார்த்தா இவர் இதுக்கு மீறிட்டார் அப்படின்னு சொன்னா இவர் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, இல்ல இது இது மாதிரி உண்டான நடவடிக்கையில போயிட்டாருன்னா இந்த ஒப்பந்தமே டிசால்வ் ஆயிரும், முடிஞ்சு போயிரும், ரத்து ஆயிரும். போடுறானா இல்லையா? சாதாரண ஒரு ஒரு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கம்பெனிகளுக்கே இப்படி கான்ட்ராக்ட் போடுறானே, 60 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலம் கியாமத்து நாள் வரையும் சொர்க்க வரையும் போகிற இந்த உறவுக்கு அப்ப அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி அந்த கட்டிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறதையும் இஸ்லாம் முக்கியமாக வகுத்திருக்கிறது. இல்ல இல்ல, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், உன்னை இனிமேட்டுல நான் விடமாட்டேன். எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆண் வந்து சீக்கிரமா நீ தலாக்குன்ட்டு அம்பாட்டும் போயிட்டே இருக்கான், ஆனா பெண்கள் அவங்க கூட வாழ முடியாம இம்பார்ட்டண்டா இருக்கான், ஆண்மையற்ற ஒரு கணவன் அல்லது அவங்க கூட வாழவே முடியாது. பிசிக்கலி இல்னஸ் இல்ல, மென்டலி இல்னஸ் ஒரு மாதிரி சைக்கோ, எப்ப பார்த்தாலும் நொய் நொயின்னு பராண்டிக்கிட்டே இருக்கான். இப்ப இல்ல அல்லாஹ் வந்து கட்டி கொடுத்துட்டான் அப்படிலாம் இல்ல, இஸ்லாம் அழகாக பிரிவதற்குரிய வழிகளை சொல்லி தருகிறது. ஒரு நாளைக்கு 9 தடவை சொல்றான், நீ சரியா இல்ல, அவன்கிட்ட பேசுற இவன்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்றான். அதே வார்த்தையை தான் இந்த தஃப்சீர்ல எழுதி இருக்காரு, அன்தி ஸனைதி அன்தி ஸானியா அன்தி தஸ்னின்னு ஒருத்தன் சொன்னான், நீ விபச்சாரி, நீ வந்து சோரம் போயிட்ட, அல்லது இந்த குழந்தை எனக்கு பிறக்கவில்லை என்று ஒருவன் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா இவங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்டுக்கு வெளியே போயிடுவாங்க, அடுத்து இவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை அல்லாஹு தஆலா வரிசையாக சொல்லுகிறான். அப்ப இன்னைக்குள்ள இந்த மனோநல ரீதியான மாற்றங்களுடைய காலத்தில் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் தங்களுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கிறதையும் தங்களுடைய கடமைகள் என்னங்கிறதையும் புரியணும். இப்ப இப்படி நடந்துருச்சு, ஹிலால் பின் உமையா வந்தாச்சு, அவருடைய மனைவியும் வந்தாச்சு, ரெண்டு பேரையும் பெருமானார் நிக்க வச்சிருக்காங்க. முதல்ல ஹிலால்கிட்ட சொன்னாங்க, நான் சொல்லுவதை எல்லாம் நீ சொல்ல வேண்டும், அல்லாஹ் இதே மாதிரி ஆயத்தை இறக்கியிருக்கான், நீ இப்போது ஒரு நல்ல பெண்ணின் மீது விபச்சார குற்றம் சாட்டினால் நான்கு சாட்சிகள் சொல்ல வேண்டும், உன் இடத்துல நான்கு சாட்சி இல்லை, சாட்சியே நீ தான், சாட்சியே நீ தான். சில உலமாக்கள் இதுக்கு எது எழுதும் போது எழுதுவாங்க, ஒரு மனுஷன் தனக்குத்தானே சாட்சி சொல்ல முடியாது, ஆனா இன்னைக்கு வந்து அதையும் அனுமதி கொடுத்துருக்கான். அட்டஸ்டேஷன் யார்ட்டையார் தான் வாங்கணும், சர்டிபிகேட் சரியா இருக்காங்க அவர்கிட்ட போய் பச்சை இங்கு போடுறவர்கிட்ட கையில் தோண்டி வாங்க, அம்மா அட்டஸ்டேஷன் அவர்கிட்ட போய் கொடுத்து அவர் கையில் ஸ்டாம்ப் வச்சு இந்த ஒரிஜினல் காட்டுப்பா அப்படிம்பாரு, காட்டிட்டு காலேஜ்லாம் வந்து பசங்க வாங்க வருவாங்க. இப்ப செல்ஃப் அட்டஸ்டேஷன் வேற எதுவும் தேவையில்லை, அவரே அவர் கையில் போட்டுக்கலாங்க, செல்ஃப் அட்டஸ்டேஷன். இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா இனிமேட்டு எந்த ஸ்கூல்ல காலேஜ்ல எதுக்கு கேட்டாலும் எந்த டாக்குமெண்ட்டுக்கும் அட்டஸ்டேஷன் கிடையாது. அப்ப இப்ப ஒருத்தர் கல்யாணத்துல போய் உட்கார்றார், அவருக்கு ரெண்டு சாட்சிகள் தேவை. அவர் சொல்றாரு, யாரு எனக்கு தெரியாதுங்க, என் ஃப்ரெண்டுமே, இன்னொன்னு நானும், மாப்பிள்ளைய தான் சாட்சி. அப்படின்னா சாட்சி கூடாது. அப்ப தனக்கு தானே ஒருத்தர் என்ன செஞ்சுக்க முடியாது, சாட்சியாக இருக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா, அவன் சாட்சி சொல்லவில்லை, சத்தியம் செய்கிறான். சாட்சியா இருக்க முடியாது, சத்தியவாதியா இருக்கும். சத்தியமா நான் இதை செய்யலங்கன்னு சொல்லலாம், சாட்சியாளனாக இருக்க முடியாது. சில இமாம்கள் வந்து சாட்சியாளனாகவே இருக்கலாம், என்ன இந்த ஆயத்து அனுமதி இருந்திருக்குன்னு பேசுறாங்க ரெண்டு மாத்திரி. அப்ப இந்த இடத்துல பெருமானார் அவரை பார்த்து சொன்னாங்க, அந்த லியான் என்கிற வார்த்தைக்கு லானத் என்ற அர்த்தம். இந்த கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாததால், அல்லது இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மீது ஒருத்தர் அலகேஷன் வைக்கிறதுனால, வேற யாரும் உங்களுக்கு வந்து சாட்சி சொல்ல முடியாது. ஆண் தன்னின் மீது தான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் சாபம் இறங்கட்டும்னு சொல்லணும். பெண் அல்லாஹ் இவர் உண்மையாளராக இருந்து நான் பொம்பளை நான் பொய்யா இருந்து, அல்லது இவர் பொய்யராக இருந்தால் இவர் மீது அல்லாஹ்வினுடைய, இவர் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கட்டும்னு அந்த அம்மா சொல்லணும். இப்படி நான்கு சாட்சிகளுக்கு பகரமாக நான்கு வார்த்தைகளை பொதுமக்கள் முன்னிலையில் இவங்க ரெண்டு பேரும் சொல்லணும். இதுதான் சட்டம், இஸ்லாமிய சட்டம். இப்ப ஹிலால் இப்னு உமையா வந்தாச்சு, அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, இது மாதிரி சொல்லுங்க. உடனே அவர் ஐ எம் ரெடி டு டெல், எல்லாத்துக்கும் தான் அவர் ரெடியா இருக்காரு, நான் சொல்றேன் யார சொல்லலான்ட்டார். உடனே சொல்றாரு, யார சொல்லலாம், என்ன சொல்லணும், இதே மாதிரி நான் சொல்லுகிற வார்த்தையில் என்னுடைய மனைவி இதே மாதிரி தவறிழைத்ததை நான் பார்த்தேன், இதிலே நான் உண்மையாளனாக இருக்கிறேன், லமினஸ் சாதிகீன், நான் உண்மையாளனாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நான்கு தடவை சாட்சி சொல்லுங்கள். வல் ஹாமிசது, நான்காவது தடவை, அஞ்சாவதா சொல்லணும், நான் பொய் சொல்லி இருந்தால் அல்லாஹ்வினுடைய சாபம் என் மீது இறங்கட்டும் அப்படின்னு சொல்லும். இந்த இதுதான் இங்க நெருடல். எல்லாத்தையும் சொல்லிடலாம், சாபத்தை கேட்கறது அப்படிங்கிறது என்ன, யாரையும் தீர்ப்பளிக்க முடியல, தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இங்க சாட்சிகள் தேட முடியாது. கணவன் மனைவி என்ற உயர்ந்த அந்தஸ்து, மூடி வைக்கப்பட வேண்டிய பொருட்கள், ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ரெண்டு பேரும் வாழ்ந்தா அவனை என்ன செய்யறது? உடனே அவர்கிட்ட சொன்னார், யார சொல்லலாம், லானத்தல்லாஹ் யாலை, அல்லாஹ்வினுடைய லாமனத்தை, நான் பொய்யனாக இருந்தால் என் மீது இறங்கட்டும்னார். முடிஞ்சு அந்த நான்காவது அஞ்சு நான்கு செய்தியை முடிச்சுட்டு அஞ்சாவதுக்கு போகும்போது அவரை பெருமானார் நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டி சொன்னாங்க, இப்பையும் நேரம் போயிரல, இதுவரையும் சத்தியம்தான் பண்ண, இப்ப நீ முடிச்சுட்டா கூட ஒன்னும் குற்றம் இல்லை, நீ அந்த அம்மா மேல இட்டு கட்டினா என்கிற பெயரில் உனக்கு 80 கசையடி, அதோட ஓடி போயிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு ரஹ்மத், அந்த நீதியை நிலைநாட்டுறதுல கூட நீங்கள் கோபமாக இருக்கிற நிலையில் யாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்கன்னா, பெருமானார் சொன்ன வார்த்தை, நீங்கள் யாருக்காவது தீர்ப்பளிப்பதாக இருந்தால் நீ கோபமா இருக்கும்போது தீர்ப்பு கொடுற, இன்னைக்கு தீர்ப்பே கோபத்துல தானே கொடுக்குறான், இது எவ்வளவு தாங்க முடிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தீர்ப்பு எழுதிடுறான். அது எல்லாம் தீர்ப்பு அது, அப்ப எவ்வளவு நிப்பாட்டி கேட்டாங்க, இன்னமும் நேரம் இல்லை, நீங்க கொஞ்சம் சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, பார்த்தா அக்பர அன்ன அதாப துனியா அஹுவனுமின் அதாபில் ஆக்ரா, ஹிலாலே இந்த துனியால வாங்குற 80 கசையடி ரொம்ப லேஸ், 5 நாள் 10 நாள் புண்ணு இருக்கும், அரிப்பு, ஆனால் அல்லாஹ்வினுடைய அதாப் இருக்கிறதே தாங்க முடியாதது. நீங்க கடைசி இடத்துல நிக்கிறீங்க, இந்த இடத்தை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் அல்லாஹுக்கும் பெருமானார் அந்த ஹதீஸ்ல அப்படி எழுதுறாங்க. இமாம் புகாரி எழுதுறார், ஒவ்வொரு கிதாபினுடைய முஃபஸ்ஸிர்களும் இந்த ஹதீஸை எழுதிட்டு அந்த இடத்துல எழுதுறாங்க, இன்ன அதாப துனியா அஹ்வனு மின் அதாபில் ஆகரா, துனியாவினுடைய அதாப் ஆகரத்தினுடைய அதாபை விட ரொம்ப லேஸ், டேக் இட். அவர் சொன்னார், யார சொல்லா, என் நான் இதுல முழு உறுதியாக இருக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய லானத் என் மேல இறங்கட்டும்னு முடிச்சிட்டார். அப்ப அந்த அம்மா கூப்பிட்டாங்க, அவங்களுடைய மனைவியை கூப்பிடுங்க. அந்த அம்மா வந்துருச்சு, வந்த உடனே பெருமானார் ரசூலுல்லாஹ் இதே மாதிரி கேக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு உபதேசம் பண்றாங்க, கொஞ்சம் யோசிச்சுங்க, உங்களை யாரோ பொய்யர், நீங்க பொய்யர் சொல்றவராக இருந்தா மனசை மாத்திக்கங்க, நாளைக்கு ஆக்கிரத்து உண்டு, அல்லாஹ் உண்டு, கேள்வி கணக்கு உண்டு, உலக மக்களுக்கு மத்தியில அசிங்கப்படுவது நாளைக்கு உலகமே நிற்கிற போது அது ரொம்ப பெரிய கேவலம். அம்மா சொல்லுங்க. உடனே பெருமானார் சொன்னாங்க, நான்கு தடவை சாட்சி சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றான் இதே மாதிரி நான்கு தடவை. வா எதுரவு அன்ஹல் அதாப், அந்த அம்மா தனக்கு மீது இருக்கக்கூடிய அந்த ஹத்து என்ன கேட்டா, இப்ப இவர் வந்து பழி சொல்லியிருக்காரு, இவ விபச்சாரி, விபச்சாரியாக இருந்தால் மரணிக்கிற வரை கல்லால் அடித்து கொள்ளணும், இவர் செய்தி உண்மையாக இருந்துச்சு, இந்த அம்மா இப்ப சொல்லிருச்சு நான் சாட்சி சொல்ல மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிருச்சுன்னா ஹுக்கும் ஜாரி ஆயிரும், 80 கசையடி அந்த அம்மாவின் மீது கொடுக்கப்பட்டு இது மரணம் வரை அவர் அவரின் மீது கல்லால் எறிந்து அவளை கொல்லப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். ஆனா அந்த அம்மா எதிராவு அன்ஹல் அதாப், அவள் தன்னுடைய அந்த தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அதாபை தவிர்ப்பதற்காக வேண்டி அவளும் சத்தியம் செய்ய வேண்டும். அன் தஷத அர்பா ஷஹாதா திம்பில்லா இன்னஹு லமினல் காதிபீன். அந்த அம்மா என்ன சொல்லணும், இவர் பொய்யர், 4 தடவை சொல்லணும், இவர் பொய், என்னுடைய கணவர் பொய் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற விஷயத்தில் அவர் உண்மையாளர் அல்ல, அவர் பொய்யர் என்று நான் 4 தடவை சாட்சி சொல்லுகிறேன். 4 தடவை சொல்லிட்டு பெருமானார் திரும்ப சொன்னாங்க, இன்ன அதாப துனியா அஹ்வன் அதாமின் அதாபில் ஆஹிரா. அம்மாவே, மறுமையின் அதாபு ரொம்ப கடுமை, துனியாவினுடைய அதாபு ரொம்ப கம்மி, இங்க ஏத்துக்கிட்டா அல்லாஹ் மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு, இப்ப எல்லாரும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் யோசிச்சாங்க, அடடா உண்மையை சொல்ல போறா போலுக்கு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல போறாங்க போலுக்கு அப்படின்னு பார்த்தாங்க. இப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு, இல்ல என்னுடைய குடும்பத்தினுடைய மானத்தை நான் ரோட்ல விற்கிறதாக இல்லை, அதனால நான் என்னுடைய வழி மிகச்சரியானது. உடனே பெருமானார் சொன்னாங்க, 5வது இதை சொல்லு, அவன் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ்வினுடைய கோபம் என் மீது இறங்கட்டும் என்று நீ சொல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஃபர்ரக பைனஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பிரிச்சு வச்சுட்டாங்க, இனி நீங்கள் கணவன் மனைவி கிடையாது என்று சொல்லிட்டாங்க, ரெண்டு பேரும் கணவன் மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா இருக்கல, திரும்ப சொன்னாங்க, இந்த அம்மா இவர் கணவன் இந்த மனைவி முடிஞ்சு போயிடுச்சு. அந்த அம்மா அந்த நேரம் பிரெக்னண்டா இருந்தது, 4 குழந்தையோடு, வயிற்றில் குழந்தையோடு இருந்தது. அதை பார்த்துட்டு பெருமானார் சொன்னாங்க, பிறக்கிற குழந்தை வெள்ளையாக, தலைமுடி சுருட்டையாக, அதனுடைய கால்கள் கொஞ்சம் மெல்லியதாக, அதனுடைய இடுப்பு பகுதி மெல்லியதாக இருந்தால் அது ஹிலாலுக்கு சொந்தமானது. பிறக்கிற குழந்தை கருப்பாக நல்ல முடியோடு, அதனுடைய பின்பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் இடுப்பு பகுதி பெருத்து, கால்கள் நீண்டிருந்தால் அது அந்த ஷரீக் இப்னு ஷஹ்மா என்று சொல்லுகிற அந்த மனிதருக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு, 4 வந்துச்சு, 5-10 ஆச்சு, குழந்தைய அந்த அம்மா பெத்து எடுத்துருச்சு, இப்ப போய் குழந்தைய பாக்குறாங்க, அந்த குழந்தை கருப்பா இருந்துச்சு, தலைமுடி நீண்டிருந்துச்சு, அதனுடைய கால்கள் நீண்டிருந்துச்சு, அதனுடைய இடுப்பு பகுதி பெரிதாக இருந்தது, அப்படி எழுதுறாங்க கிதாபுகள்ல. இந்த செய்தி பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த காலத்துல இந்த உடல் அமைப்பை வைத்து அந்த அங்கங்களோடு இவர் யாருக்கு பிறந்த குழந்தை என்றெல்லாம் பார்க்கிற, அது அந்த காலம் ஒரு பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, இவர் இன்னாருடைய மகன். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது காலை பார்த்தே ஒருத்தர் சொன்னார், வரலாறுல வருகிறது, தூங்கிட்டு இருக்காரு, காலை பார்த்தோன்னு சொன்னார், இவர் பையன் மாதிரி இருக்காருன்னு. அந்த அளவுக்கு அந்த இன்றைக்குள்ள இந்த நம்மளுடைய மெக்கானிசம், மிஷினரி, இன்றைக்குள்ள டெக்னாலஜி, அது இதெல்லாம் ஸ்கேனு, டிஎன்ஏ, அதெல்லாம் பார்க்காம அன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருந்த காலம் அல்ல, ஒவ்வொரு காலத்துல ஒன்னு ஏற்படுத்தி வச்சிருந்தாங்கல்ல, அப்ப டிஎன்ஏ டெஸ்ட கண்ணாலே பண்ணாங்க. அப்ப இந்த மாதிரி இருந்த உடனே அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய வேதத்தினுடைய சட்டம் மட்டும் வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த பெண்ணோடு நான் நடந்து கொள்ளுகிற முறை மிக மோசமானதாக இருந்திருக்கும். அல்லாஹினுடைய சட்டம் வந்துருச்சு, ஹுக்கும் ஜாரியாக்கிட்டாங்க, ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி லேனத்தை கேட்டாங்க, ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க, அதுக்கு பின்னாடி இந்த பெண்ணோடு நான் நடந்து கொள்ளுகிற முறை மிக வித்தியாசமாக இருந்துரு. ஆனா அல்லாஹினுடைய சட்டத்தை ஜாரி பண்ணிட்டோம், இனி இந்த விஷயத்துல பேசுறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை, அந்த குழந்தை அந்த தாயோடு சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருடைய கணவரோடு இந்த குழந்தையை சேர்க்கக்கூடாது, ஏன்னா அரபியில பேர் எழுதிட்டு அவங்க அத்தா பேரை பின்னாடி பின் இப்னுன்னு போடுவாங்க, பின் அவருடைய பையன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவு, அதை சேர்க்கக்கூடாது, அவர் தாயோடு சேர்க்கப்பட வேண்டியவர், அவர் பேர் என்னோட தாயோடு சேர்க்கப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவருடைய பெயரும் அதே போன்று சேர்க்கப்பட்டது. அவர் பின் ஒரு காலத்தில் அவர் மிஸ்ரினுடைய, எகிப்தினுடைய அதிபராக வந்தார், ஆனால் அவருடைய தகப்பன் யார் என்று கடைசி வரை தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு முஃபஸ்ஸிர்கள் தங்களுடைய கிதாபுகளில் இது சம்பந்தமாக தெளிவாக எழுதுறாங்க. இது ஒரு வரலாறு, இது நடந்தது ஒரு வரலாறு. 2வது வரலாறு, இதே போன்ற ஒரு சம்பவத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய அதே கிதாப்ல இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல கொண்டு வர்றாங்க. இந்த இந்த செய்தி நடைபெற்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்ன போது இன்னொரு நபித்தோழர் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அவருக்கு பேர் ஆசிம் பின் அதி என்கிற ஒரு நபித்தோழர். இந்த ஹதீஸ போன ஹதீஸ நான் மேல சொன்ன ஹதீஸ இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ ஸஅத் இப்னு ஸால் அஸ்ஸாயிதி என்று சொல்லுகிற ஒரு சஹாபி அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அதி பின் ஆசிம் பின் அதி என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், அவருடைய சச்சா பையன் ஒருத்தர், அவருக்கு பேரு ஓய்மீர் என்று சொல்லுகிற அவருடைய சச்சா பையன். அவரு அந்த அதிட்ட வந்து கேட்கிறாரு, ஒரு கணவன் மனைவி விஷயத்துல இவங்க விபச்சார விஷயத்துல எப்படி தீர்ப்பு கொடுக்கறது? அந்த நேரத்துல ஒருத்தர் போய் நாலு சாட்சியை தேடிட்டு வருவானா அல்லது வெட்டுவானா அவனை? அப்படி பார்த்த உடனே ஒருத்தனுக்கு ரத்தம் துடிச்சு இருக்கிறவ கழுத்தை கழட்டுவானா அல்லது இருங்க இருங்க போய் இவன் கழுத்தை இப்ப வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய ஹுக்கும்படி திரும்ப அவன் வெட்டப்பட வேண்டும். அப்ப தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி மான மரியாதைக்காக வேண்டி ஒரு செயலை செஞ்சுட்டு திரும்ப தானும் வெட்டுப்பட வேண்டுமா? இது இது என்ன அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு நீங்க வேண்டாம் இதை பெருமானார்ட்ட கேளுங்களேன்னாரு. இது சம்பந்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் இதே இது இந்த ஹதீஸும் புகாரில வருது. அது இதுக்கு கீழே எழுதுறாங்க காரணம், இறங்கியதற்குரிய காரணத்துல. அப்போ அந்த ஆசிம் பின் அதி என்ன செய்யறாரு, ரெண்டு பேரும் சச்சா மக்க, இவரும் சச்சாமா சச்சா பெரியத்தா சின்னத்தா மக்க. இந்த ஆசிம் பின் அதி ஒரு நாள் வர்றாரு, வெள்ளிக்கிழமை ஜும்மாவினுடைய நேரம் வர்றாரு. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இந்த செய்தியை கேட்கிறாரு. யார சொல்ல எல்லாம் இருக்காங்க மஜ்ஜுமா உட்கார்ந்துருக்கும் போது கேட்கிறாரு, யார சொல்லா ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இப்படி பார்த்து விட்டு அவன் அவளை கொல்லாமல் எப்படி விடுவான், அவனை கொன்னால் திரும்ப இவன் அந்த சமூகத்தால் கொல்லப்படுவானே, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லல, இதுதான் சட்டம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவர் வந்து பெருமானார் அவர்கள் அதை விரும்பவில்லைங்கிற அந்த முகோபாவனை, இந்த மாதிரி விஷயத்த பேசுறத கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப மாட்டாங்க. அவ்வளவு என்னது நரம் மிசாஜ், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுவதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப மாட்டாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவும் எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு நாள் ஒரு அந்த வரலாறுல வருது, ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கோபம் வந்துருச்சு. அப்போ ஒரு ஒரு அந்த ஜாஹிலியத்துல பயன்படுத்துற ஒரு வார்த்தையை அபூபக்கர் பேசுறாங்க. இன்னைக்கும் கிதாபுல ஹதீஸ் வடிவாக அந்த வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை இங்க சொல்ல முடியாதுன்னா, ஆனா அந்த பேசிய வார்த்தை நான் அதை படிச்சு பார்த்துட்டு இந்த வார்த்தையை அபூபக்கர் பேசிட்டு போறான்னு நமக்கு எல்லாம் தோன்ற மாதிரி ஒரு வார்த்தை அபூபக்கர் பேசினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல எந்திரிச்சு போயிட்டாங்க. இந்த மாதிரி பேசுற இடத்துல கூட ஒரு நபி இருப்பதற்கு அது தகுதி இல்லாத நிலை அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அதை வெளிப்படுத்துமாமா எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்ப இவர் வந்து இப்படி கேட்கறத பெருமானார் விரும்பவில்லை அப்படின்னா இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஜும்மா முடிஞ்சு நேரம் வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த சம்பவம் அப்படி எழுதப்படுகிறது, புகாரியில வருது. போன உடனே அந்த சச்சா மகன் வர்றாரு, வந்து கேக்குறாரு, நான் இன்னைக்கு கேட்டன்ல ஒரு மசாய், நீ போய் பெருமானார்ட்ட கேட்கிற நீங்க இல்ல என்னாச்சு அப்படின்னு கேட்டாரு. உன்னை இவர் சொன்னாரு, இல்ல நான் போய் கேட்டேன், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பல, அவங்களுடைய முகம் அதை விரும்பாததை போன்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே இவர் இந்த சம்பவத்தை சொல்றாரு, நான் என்னுடைய மனைவியை இனி ஒரு சச்சா மகனோடு சேர்ந்திருக்க நான் கண்டேன், இப்ப ஏன் பஞ்சாயத்துக்கு தான் நான் இதை கேட்டேன்னு கேக்குறாரு. கேட்டவொடனே அவர் கோபம் வந்துச்சு, என்னப்பா இப்படி சொல்றேன்னு. அந்த ஷரீக் பின் சமஹா அதே நபர் தான் இந்த ஹதீஸிலும் எழுதப்படுகிறார். இவங்க மூணு பேரும் சச்சா மக்க, பின் அதி என்று சொல்லுகிற ஒரே கூட்டம். இப்ப மறு வாரம் அதுக்குள்ள இந்த டிஸ்கஷன் நடந்து மறு வாரம் முதல் நாள் தான் இவர் வந்து பேசுறாரு. வியாழக்கிழமை இவர் சொல்றாரு, நாளைக்கு ஜும்மாவுக்கு போவேன், இன்ஷா அல்லாஹ் பெருமானார்ட்ட நான் கேட்டு வந்துருவேன். ஜும்மா முடிஞ்சு இவர் கேட்டார், யார சூழலா? அவர் சொன்னாரு, போன வாரம் நான் வந்து உங்கள்ட்ட ஒரு சட்டம் கேட்டேன், இந்த வாரம் இந்நாள் இல்ல அது என் குடும்பத்திலே நிகழ்ந்துருச்சு, என் குடும்பத்திலே இப்படி ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது, இப்ப இதுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கார். கூடையும் அந்த சச்சா மகனும் வந்திருக்கார். வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் சம்பந்தமாக ஆயத்து இறக்கப்பட்டிருச்சு, கது உன்சில இலைக்குமா, உங்கள் சம்பந்தமாக ஆயத்து இறங்கிருச்சு, அதனால நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் இப்னு அதி அந்த அதியினுடைய அந்த கூட்டத்தை எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அப்ப இவர் போய் குழந்தைகள் அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்தோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி அந்த அம்மாட்ட கேட்டாங்க, ஏமா நீ தவறு செஞ்சியாது. அந்த அம்மாவும் இதே மாதிரி சொல்லிச்சு, யாரோ சொல்லலா, அவர் என் சச்சா மகன், நான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதானே ஒளிஞ்சு, நான் வேற என்ன இல்லை, ஆனால் இவர் சந்தேக பார்வையோடு பார்த்தார், அதனால இவர் என்னை தவறாக சொல்லிவிட்டார் என்று சொல்லிச்சு. அப்போ திரும்ப இவரை பார்த்து உவைமீர் என்று சொல்லுகிற அந்த நபித்தோழரை பார்த்து பெருமானார் சொன்னாங்க, ஓய்மீரே, ஒன்னாவது உங்களுடைய மனைவி, ரெண்டாவது உங்களுடைய சச்சாவினுடைய மகள், உங்களுடைய குடும்பமான மரியாதை எல்லாம் அதுல இருக்கு. நல்லா யோசிச்சுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கிறத இன்னொரு தடவை யோசிச்சு நீங்க சொல்லுங்க. நீங்களே உங்களிலே யாரோ ஒருவர் தவறிழைத்திருக்கிறார், அதேதான் உங்களிலே ஒருவர் தவறிழைத்திருக்கிறார், நீங்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டால் ஹல் மின்குமா தாயிப், இப்பையும் கூட மன்னிப்பு கேட்கறீங்களான்னாங்க. அவர் ரெண்டு பேரும் இல்லைன்ன உடனே அப்ப நாயகம் சல்லா அலை செல்லம் பள்ளியில வச்சு அந்த இது போன்று நான்கு தடவை அவர்கள் எதிராக நான் உண்மையாளன் என்று அவர் சாட்சி சொல்லி ஐந்தாவது தடவை சொல்ல போகும்போது பெருமானார் மேல அந்த சம்பவத்துல சொன்ன மாதிரியே நீங்க கவனமா இருந்துக்கீங்க, உலகத்தினுடைய அதாபு கம்மி மறுமையினுடைய அதாபு அதிகம்னு சொன்னாங்க. அவர் மீண்டும் சத்தியத்தை செய்தார். திரும்ப அந்த அம்மா வந்து சத்தியம் செஞ்சு அந்த அம்மாவுக்கு பேர் ஹவுலா என்ற பெயரையும் தப்சீர்களில எழுதப்படுகிறது. அப்ப அந்த அம்மாவும் சத்தியம் செஞ்ச உடனே ரெண்டு பேரையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு வச்சுட்டாங்க. இனி நீங்கள் திருமணம் பத்தம் கிடையாது. ஹதீஸ்கள்ல வருது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் முதலாயினானி வருது ரெண்டு பேர் இது மாதிரி லானத் செய்து கொள்ளக்கூடியவர்கள் பிரிந்து விட்டால் இனி வாழ்க்கை முழுக்க அவர்கள் சேர முடியாது, திருமண பந்தத்திற்குள்ளே எந்த வகையிலும் உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப இந்த ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. காலம் இந்த குழந்தைக்கும் பெருமானால் சில அடையாளங்களை சொல்லி இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா இப்படி இப்படி இருந்தா அது இவருடைய குழந்தை, இந்த இந்த மாதிரி குணங்கள்ல இருந்தா அது இவருடைய குழந்தைன்னு பெருமானார் சொன்னாங்க. கடைசியிலே அந்த குழந்தை ஷரீக் பின் சமஹா அவரை போன்று பிறந்ததாகவும் அந்த நேரத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னதாகவும் ஹதீஸ்கள்ல வருது. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஹதீஸுடைய மேதை, அவரும் அதே மாதிரி முஸ்லிம் என்ற அந்த கிதாபினுடைய விரிவுரையாளர் எழுதி இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்தினுடைய அந்த மேதையும் ரெண்டு பேரும் சொல்றாங்க. இந்த ரெண்டு ஹதீஸுமே வந்திருக்கிறதுனால இத ரெண்டையுமே சேர்த்து பார்ப்பது இல்ல இதுவா அதுவானெல்லாம் ஒண்ணும் குழம்ப வேண்டியதில்லை. முதல் வார்த்தையில அபுஷிரியா ஹிலால் இப்னு உமையா, ஹிலாலே உங்களுக்கு சுபசோபனம், உங்களின் காரணமா அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறங்கியிருக்கான்னு சொன்னதுனால இந்த ஆயத்து முழுக்க முழுக்க அவருக்கு தான் இறங்குச்சு. யாருக்கு? ஹிலால் இப்னு உமையாவினுடைய விஷயத்துல இறங்குச்சு. அந்த ஒரு வாரம் கேப்ல அடுத்து இன்னொரு சங்கதி வந்ததுனால பின்னாடி பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், கது உஞ்சில இலைக்குமா, உங்கள் சார்ந்து சட்டம் ஏற்கனவே இறங்கிருச்சு அப்படின்னு பெண்கள் அது பெருமானார் சொன்னதுனால இது ரெண்டாவதும் ஏற்பட்ட சம்பவம். ஆகவே இந்த ரெண்டையும் போட்டு குழப்பி இதுவா அதுவானெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இது ரெண்டுமே முன்பின் காலத்தில் ஒரு வாரத்துக்குள்ள நடந்த அந்த நிகழ்ச்சி, அதனால அல்லாஹு தஆலா இந்த ரெண்டு பேர் சார்பாகவும் இறக்கியதை ரெண்டு ஹதீஸுகளும் நமக்கு சொல்லுவதாக இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலை அதே மாதிரி இப்னு ஹஜர் அஸ்கலானி இது ரெண்டையும் சேர்த்து எப்படி பாக்குறதுங்கிறத நமக்கு சொல்லி தர, ரெண்டையும் எப்படி சேர்த்து பாக்குறது. அப்போ இந்த விஷயத்துல ஒரு செய்தி உறுதியானது, ஒரு கணவனும் மனைவியும் இப்படி இட்டு கெட்டுவதாக சொல்லிவிட்டால் லேனத் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். உலகத்தில் யாரும் யாரையும் லேனத் செய்வதற்கு அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கவில்லை. குறிப்பாக பெண்கள் அதிகமாக தங்களுடைய குழந்தையில நசமா போவ, வீணா போவ, அப்படி போவ, இப்படி போவ, எப்படிலாம் சொன்ன அதெல்லாம் அந்த இதுல ரெகுலரா உள்ள வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து அதெல்லாம் கெட்ட வார்த்தையே இல்லை. இப்ப டிக்ஷனரில இருந்து எடுத்துட்டாங்க அவங்க பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் டிக்ஷனரில இருந்து, இதெல்லாம் கெட்ட வார்த்தை, ஆனா மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு திட்டுகிறார்கள். இன்னைக்கும் அது வந்து ஒரு அது எந்த நேரத்துல அந்த தாயினுடைய துவா அங்கீகரிக்கப்படும் தெரியாது. அதனால லேனத் அப்படிங்கிறது எந்த வகையிலும் யாரும் யார் கூடையும் லேனத் செய்யறது அப்படிங்கிறது கூடாது. அல்லாஹ் விரும்பாத ஒன்று, நீ நாசமா போவன்னு அல்லாஹவினுடைய பொறுப்பை இவர்கள் எடுப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இது இது யார் செய்யற வேலை? அவன் நல்லா இருக்குது நல்லா இல்லாம இருக்குது முடிவு பண்ண வேண்டிய அவன். நீ யாருக்கா எதிராக துவா செய்கிறாயோ நடக்கும். ஆனா இஸ்லாமிய சட்டங்களில் பார்த்தால் இன்னொரு இடத்துல லேனத் செய்யறத அடுத்தவரை வந்து இது போன்று அந்த பழிச்சொல்லுக்கு ஆக்குவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. அது எங்க அப்படின்னு பார்த்தா அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தையா இருக்கும், முபாஹலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இது வந்து நேரடியா இது லியான், வெறும் கணவனும் மனைவியும் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இல்லங்க அவருக்கு அவன் நாங்க செய்யறோம், யாரெல்லாம் செய்ய முடியாது, ஒன்னும் புருஷன் இல்ல பொண்டாட்டி செய்யணும், ரெண்டு பேரும் தான். அதிலே எழுதும் போது எழுதுகிறார்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு ஆண் அந்த இந்த வார்த்தையை சொல்லி லேனத் செஞ்சுட்டான், ஒரு பொம்பளை சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டான்னா அவளை புடிச்சு வச்சுக்கணுமா, அவளை அரெஸ்ட் பண்ணிடணும், ஒன்னு நீ சொல்லு இல்லைன்னா தண்டனை அனுபவி, ரெண்டு மட்டும்தான். இதுதான் வந்து நேரடியான இஸ்லாமிய ஹுக்கும். அப்ப சொல்ல வைக்கப்பட வேண்டும் அவள் அப்படிங்கறதுல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதே மாதிரி நம்முடைய இந்த மதுஹபினுடைய செய்திகள்ல இதுல லேசான ஒரு வித்தியாசம் எழுதுவாங்க. இமாம் அபூ ஹனீஃபா சொல்லுவாங்க, இந்த தலாக் இருக்கிறது, இந்த இவர்களுடைய பிரிவு தலாக்க மாதிரி, ஒருத்தன் மூணு தலாக்குன்னு சொல்லிட்டா எப்படி பிரிஞ்சு போயிருவாங்களோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கறது இமாம் அபூ ஹனீஃபாவினுடைய கருத்து. இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, இல்ல இல்ல, இது ஃபிராக், இது ஃபிராக், இது டைலூஷன். என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சட்டமன்றத்தை, ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இதை பிரிச்சு வைக்கணும். ஏன்னு கேட்டா, ஒருவன் ஒரு மனைவியை திருமணம் முடிக்கிறான், அந்த பெண்ணும் இவனும் பால் குடி சகோதர சகோதரிகள். அப்படி நாயன்முடைய காலத்திலே நடந்திருக்கு. இப்ப உள்ள காலம் மாதிரி இல்ல. அந்த காலத்துல ஒரு அம்மா ஒரு வீட்டுக்கு போகுது, அந்த வீட்டுல புள்ள அழுதுகிட்டு எடுத்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒன்லி த சோர்ஸ், சாப்பாட்டு சோர்ஸ்ங்கிறது குழந்தைகளுக்கு அன்னைக்கு தான். இன்னைக்கு இருக்க மாதிரி என்னது என்னமெல்லாம் சொல்றான்ல, அந்த சாப்பாடு இன்னைக்கு தான் கிண்டிய வரும்போதே வாயில இறக்கிறான். டப்பால பாட்டில்லாம் இன்னைக்கு வந்து வரும்போது பிறந்த குழந்தைக்கு என்ன வந்துருச்சு, அதுக்குன்னு பால் தயாரிக்கிறதுக்கு வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இன்னைக்கு அந்த காலத்துல அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு தர முடியாதுங்கிறதுனால பால் கொடுப்பாங்க, எந்த குழந்தையும் யாரும் தூக்கி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, பால் குடிப்பாட்டுவதற்கென்று சில பேரை நியமிப்பதை அந்த காலத்துல வழக்கமாகவும் வச்சிருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிச்சது அப்படித்தான். ஏன் அப்படின்னு கேட்டா, பால் குடிப்பாட்டுகிற பொறுப்பு என்பது இருக்கிறது, அது தந்தையை சார்ந்தது, தாயை சார்ந்தது இல்ல. ஒரு பொம்பளை வந்து ஒரு மனைவி குழந்தையை பெற்றெடுத்துட்டு எனக்கு பால் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டா, அது தந்தையின் கடமை. யாரையாவது கூட்டிட்டு வந்து காசு கொடுத்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வைக்க வேண்டிய பொறுப்பு கணவனை சார்ந்தது. அந்த மனைவிக்கு என்ன உரிமைன்னா, குழந்தையை பெற்று கொடுக்கறது மட்டும்தான், அதோட வேலை முடிஞ்சு. இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொன்னா, ஒண்ணு தெரியாம கொடுக்குறாங்க, இங்கே ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னா இவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. இஸ்லாமிய உக்கும் அடிப்படையில் அந்த உரிமையை கேட்டு பெறுகிறதெல்லாம் இவரால முடியாது, அது அவர்களுக்குரிய ரைட்ஸ். ஆனா கொடுக்கணுமான அந்த காலத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த உணவு தான் அவர் அந்த குழந்தைக்கு சரியானதாக இருந்தது. அப்ப இந்த பால் குடிப்பா, ரெண்டு பேர் இப்ப ஒரே தாயிடத்துல, ஒருத்தர் இன்னொரு வீட்டுக்கு அந்த அம்மா போகுது, அந்த பிள்ளைக்கும் பால் கொடுத்துச்சு, இந்த இவருக்கும் கொடுத்துச்சு. அப்புறம் அவங்க போயிட்டாங்க, தூரத்து ரிலேஷன் அல்லது ஏதோ தெரியாது. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு. ஒரு நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வரும்போது யாரோ பார்த்துட்டு கேட்டாங்க, நீ உங்க அம்மாண்டதான் இந்த அம்மா இந்த புள்ள பால் குடிச்சிருக்கே, நீ எப்படி இந்த அம்மாவை திருமணம் முடிச்ச அப்படின்னு கேட்டா, இவங்க திருமணம் செல்லாது. இந்த திருமணத்துக்கு பேரு நிக்காஹே பாத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாம நடந்துருச்சு, நடந்த திருமணம் நடந்ததுதான். ஆனா இந்த செய்தி தெரிஞ்ச உடனே இந்த நிக்காக முறிஞ்சிரும், முறிஞ்சாலும் இவங்களாக அதை முறிக்க முடியாது. நேர கோர்ட்ல போய் காதி சொல்லுவார், உங்க ரெண்டு பேருக்கும் நான் பசக பண்ணிட்டேன், இந்த நிக்காக முறிச்சு வச்சுட்டேன்னு சொல்லுவார். இதுதான் சட்டம். அப்ப இந்த இடத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இதே மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் இந்த லேனத் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, காதி முறிச்சு வைப்பார், செய்யாது, போடுங்கப்பா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரால் இந்த திருமண பந்தம் வெட்டப்படும். அப்படி வெட்டப்பட்டால் இனி கியாமத்து நாள் வரை அந்த பெண்ணை இவர் திருமணம் முடிக்கவே முடியாது. அபதன் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு இனி அந்த அவள் மனைவியாக ஒரு காலமும் இவருக்கு செல்லுபடி ஆக மாட்டாள் அப்படிங்கிறது சட்டம். இதுதான் இதுல உள்ள இந்த லியான் என்கிற இந்த சட்டத்தினுடைய தொகுப்பு, இதுதான் இதனுடைய அம்சமும். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முபாகலான்னா அப்ப என்ன, ஏன்னா இந்த வார்த்தை இன்னைக்கு கெட்டு குட்டிச்சோரா போய் இது எதுக்கு எடுத்தாலும் முபாகலா முபாகலான்னு எல்லாரும் அது முக்காபலா மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். முபாகலான்னா என்ன, அதனுடைய வரையறை என்ன, அது என்ன இஸ்லாத்தில? முபாகலா என்று சொன்னால் முலா அனா என்ற அர்த்தம். முபாகலா என்று சொன்னால் முலா அனா, லானத்து செய்வதுதான் அதுக்கும். பாகல அப்படின்னு சொன்னா ஒருவன் இன்னொருவனை இல்ல நீ நாசமா போன்னு சொல்றதுக்கு பேர் தான் முபாகலா, வேற எதுவும் கிடையாது. லானத்து செய்வதற்காக வேண்டி அழைப்பது, லானத்தை ஒருவனை செய்வது, அல்லாஹுவினிடத்திலே அவனுக்கு எதிராக துவா செய்வது, பத்வா செய்வது, அதுக்கு பேர் தான் லானத். இது ஏன் இப்படி ஒரு சட்டமுறையறை வந்தது, முபாகலானா என்ன, அதனுடைய வரலாறுகள் என்ன, அதற்கு பின் உண்டானது என்னன்னா, அது நீண்ட வரலாறு, அவ்வளவுதையும் சொல்றதுக்குள்ள ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல நஜ்ரான்ல இருந்து ரெண்டு பாதிரிமார் வந்தாங்க. அந்த பாதிரிமார் வந்து அங்க உள்ள முக்கியஸ்தர்கள். அவங்க சொன்னாங்க, பெருமானார்கிட்ட போய் எப்படியாவது பேசி அவர் என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஜெயிக்கணும், வழி இல்லையா நீ விளங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடணும். இதுதான் அவங்க ரெண்டு பேருடைய கான்ட்ராக்ட். அவர் பேர், ஒருத்தர் பேர் இக்காப், ஒருத்தர் பேர் சையத். இந்த ரெண்டு பேரும் வர்றாங்க. வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பேச்சு நடந்துட்டு போது ஒருத்தர் சொல்றாரு, எப்பா நமக்கு அவங்கள்ட்ட போய் பேசுறோம் யூசுறோங்கிறதெல்லாம் ரைட், டெபேட் பண்ணுவோம், டிபேட் வச்சுக்குவோம், ஆனா அந்த லேனத்துன்னு சொல்றல்ல அது வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அவர் நபியா இருந்தாருன்னா, ஒருத்தர் சொல்றாரு, ஒருவேளை நபியா இருந்தாருன்னா இவரை நம்ம என்ன செய்ய முடியும், அதனால நமக்கு அது பாதிச்சிடும். ரெண்டாவது, இல்ல அவர் நபியே இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு ஆளை போய் எதுக்கு அநியாயமா திட்டணும், அதனால வேணா விட்டுருவோம். சரி, இப்படி பேச்சு முடிஞ்சு நேரம் வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பல்வேறு கேள்விகளை கேட்டாங்க. அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி ஒரு கேள்வி வந்துச்சு. அதுல அவங்க சொன்னாங்க, இன்ன மசல ஈசா இந்தல்லாஹி கமசலி ஆதம். அல்லாஹ் சொல்றான், ஈசா இருக்கிறாரே அல்லாஹ்வினிடத்துல ஆதமை போன்று. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் இடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹுவினிடத்திலே ஈசா அலை இஸ்லாம் ஆதமை போன்று. எப்படி ஆதமை அல்லாஹ் படைத்தானோ அப்படித்தான் ஈசாவினுடைய படைப்பு. ஈசாவினுடைய படைப்புகளை பத்தி பேசும்போது குரான் மிக ஆழமாக பேசுகிறது. அவங்களுடைய அந்த ஹம்ளுடைய காலம் என்னன்னு தெரியும். ஹம்ளுடைய காலம் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல குழந்தை உண்டானாங்க பெத்துட்டாங்கன்னு தான் குரான் சொல்லுது. நமக்கு இப்ப இருக்க மாதிரி 8 மாசம் 10 மாசம் கணக்கெல்லாம் அங்க இல்லை. இல்ல, குழந்தை உண்டானாங்க போனாங்க பெத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய குரானுடைய முஃபஸ்ஸிர்கள் எழுதும் போது எழுதுவாங்க. அப்ப அவருடைய விஷயமாக என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்ப கேட்கிறாங்க. கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, இன்ன மசல ஈசா. இப்ப சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரிப்பா அல்லாஹ் படைச்சிட்டான், அவ்வளவுதான் வந்து கணவன் தகப்பன் இல்லாமல் வந்த ஒரு படைப்பு தான் ஈசா, அல்லாஹுவினுடைய நேரடி படைப்பு. அவங்க ஒத்துக்கல, அவரும் கடவுள் தானே, அவரும் இதுதானே இதுதானே. பெருமானார் பேசி பேசி பார்த்து கடைசியில தக்கையா என்ன ஓரளவு தானே வந்து ஒரு செய்திய நம்புறவரையும் சொல்லலாம், இதுதான்ப்பா சத்தியம்னு சொல்லலாம், எதுக்குமே நான் வரமாட்டேன் அப்படின்னு இந்த வரட்டு பிடிவாதம் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, நீங்க போங்க உங்க வேலையை அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போதைக்கு அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்குறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத்தை இறக்குறான். அந்த ஆயத்து என்ன அப்படின்னு சொன்னா சூரா வந்து அந்த ஆயத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்க வந்து யார சொல்லலாம், நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, அவங்க வந்து ஒன்னாவது அடுத்த வாரத்தில் அவர்களுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு அவங்க என்ன செய்யட்டும், அவங்க வரட்டும். சத்தியமான தெளிவு இந்த குரான் வடிவிலே வந்த பின்னால், இது குரான வந்துருச்சு, அல்லாஹ் சொல்லிட்டான் ஈசா அல்லாஹ்வினிடத்திலே ஆதமை போன்று, முடிச்சிருச்சு அந்த அந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு குரான். இப்ப இதுக்கப்புறமும் வந்து உங்கள்கிட்ட அவங்க வந்து தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீ, யாருக்கு அதுல சந்தேகம் உண்டு தர்க்கம் புரிய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, மிம்பாதி மஜாஅக மினல் இல் ஃபகுல் தஆலூ நதுஉ அப்னானா வஅப்னாஅக்கும் வஅம்புஸனா வஅம்புஸக்கும் ثم நபதஹில் ஃபனஜஅல் லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன் அப்படி நீங்க சொல்லுங்கன்னா அல்லாஹ் என்ன, அவங்களை வர சொல்லுங்க, அவர்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளையும் அவங்களுடைய குழந்தைகள் நப்சையும் அவங்களுடைய நப்சும் ஆகும், அவருடைய குடும்பத்திலே உள்ள பெண்கள், இது எல்லாம் யாருன்னு கேட்டா அகாரிப், நெருக்கமான சொந்தம், இரத்த சொந்தம் சொல்லுவோம்ல, அவங்கள கூட்டிக்கிட்டு அவங்க வரட்டும், நீங்களும் வாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போய் அல்லாஹுவினுடைய லேனத்தை, நான் சத்தியத்துல இருந்தா நான் சொல்றது உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ்வினுடைய லேனத்து ஓ மேல இறங்கட்டும் அப்படின்னு சொல்லட்டும், அவங்க அப்படி சொல்லட்டும், இல்லைன்னா ஓ மேல இறங்கும். ஏன் இந்த அபுனா அண்ணா நிசா அண்ணாலாம் எதுக்கு, குழந்தைகள்லாம் எதுக்கு, மனுஷன் தனக்கு ஏற்படுற சிரமத்தை கூட சில நேரத்தில் பொருந்திக்குவான், ஆனா பிள்ளைக்கு ஏற்படுறத அவனால தாங்க முடியாது. தனக்கு கூட ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டான் புள்ளன்னா எத்தனை பேர் பதறி அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கவன் எல்லாம் உண்டு இல்லையா. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, குழந்தை பிறந்திருக்கு திடீர்னு வந்து பல்ஸ் இறங்குதுன்ட்டான், இது ரத்தம் இறங்கிக்கிட்டே இருக்குன்ட்டான், எப்படிதான் அந்த சிட்டிக்குள்ள வண்டியை ஓட்டுனே தெரியல, பல பேர் திட்டிக்கிட்டே தான் என்ன போனான், அன்னைக்கு லைட்டை போட்டு நான் போட்டு சாதாரணமா போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பேன் இல்ல ஏதாவது நடந்திருக்கும். இப்ப உயிர் புள்ள அப்படின்னு சொன்னா என்னன்னாலும் சரி போறமா இல்லையா. அப்ப அந்த அக்காரிவுகளை கூப்பிடுங்க, நல்லா நீ உன் வீட்டில் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, நானும் கூட்டிட்டு வரேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க அலிய தன்னுடைய மருமகனை ஃபாத்திமாவை ஹசன் ஹுசைனை 4 பேரை மட்டும் கூட்டிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்களும் வந்தாச்சு, அவங்களில் உள்ளவங்களையும் கூப்பிட்டாச்சு. வந்த உடனே அங்கே வந்துட்டு அவன் சொன்னான், யாரும் சொல்லல, அதுக்குள்ளேயே மனசு மாறிச்சு, யாரும் சொல்லல, நம்ம வேண்டாம் ஒரு உடன்படிக்கை போட்டுக்குவோம், நம்ம வந்து அந்த முபாகலாம் நமக்கு வேணான்னு கிதாபுகளில் ஹதீஸினுடைய கிதாபுகள் எழுதப்படுது. அப்படி மட்டும் அவர்கள் அந்த இடத்தில் லானத்தை வேண்டுகிறந்தால் பெருமானார் சொல்லுகிறார்கள், நஜ்ரான்ல உள்ள அவங்க குடும்பம் மட்டுமல்ல மரத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த குருவி கூட அங்கே செத்து விழுந்திருக்கும், அல்லாஹ்வினுடைய அதாபு நேரம் இறங்கியிருக்கும் நாங்க ரசூலுல்லா. ஏன்னா ஒரு நபி லானத் செய்யறதுங்கிறது எங்க போய் முடியும், அது என்ன சொல்லி பார்த்தாச்சு, அந்த அறிவை கேட்கல, எவிடன்ஸ் இருக்கு, எது இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தா அடுத்த நிலைமைக்கு என்ன போறது. அப்ப அந்த ரெண்டு பேரும் என்ன தெரியுமா செஞ்சாங்க, அந்த நஜ்ரான்லேருந்து வந்த அந்த பாதிரிமார்கள் நேர வந்து டக்குன்னு சரண்டர் ஆயிட்டான். அவன் சொன்னா, யார சொல்லலா, நம்ம வந்து இதை முடிச்சுக்குவோம், முடிச்சுக்கிட்டு நான் வேண்டாம் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம், நீங்க என்ன எங்களை எதுவும் செய்யக்கூடாது, அல்லது நாங்கள் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டோம், எங்களுக்கு வேண்டாம் உங்க செய்தியை சொல்றதுக்காக வேண்டி யாராவது ஒரு நம்பிக்கையாளரை அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. அவன் கேட்டான், எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் உங்கள்ட்டேந்து அந்த செய்திகள்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டு புரிஞ்சுக்கிறது மாதிரி ஒரு ஆள் அனுப்பி விடுங்க. சரின்னு நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அப்பதான் சொன்னாங்க, பெருமானார் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நாளை நான் அனுப்பி விடுறேன். அவர் வந்து நம்பிக்கையாளர்கள்னா சாதாரண நம்பிக்கையாளர் இல்ல, அவ்வளவு நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் என்ற நபி தோழர் பெருமானார் அனுப்பி விட்டாங்க. அன்னையிலிருந்து அந்த நபி தோழருக்கு பேரு அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர். யார் அப்படின்னு கேட்டா அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ், பத்து சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களில் அபு உபைதாவும் ஒருத்தர். அன்னைக்கு தான் பெருமானார் அவரை பார்த்து சொன்னாங்க, இவர் தான் எங்களுடைய அமி, இவரை குறிப்பாங்க. அந்த நிகழ்வு கடைசியில் டிசால்வ் ஆயிடுச்சு, நடக்கல அந்த முபாகலா அப்படிங்கிறது. என்ன லேனத்தை வேண்டுறதுங்கிறது எதையோ இன்னைக்கு விளையாட்டு நம்ம ஊர்கா தொட்டுக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. சில சமூக நிகழ்வுகள் நம்மளை சுத்தி அது என்னன்னு பல பேருக்கு புரியல. அந்த முபாகலானா என்ன, அந்த வார்த்தையே லேனத்தை தேடுவதுன்னு அர்த்தம். இதுல என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, எதுல லேனத்தை தேடலாம். சில ஹதீஸுகள் வருது, பெருமானாரோடு இந்த செய்தி முடிக்கப்பட்டுருச்சு, இனி யாரும் போய் யாரையும் கூப்பிட்டு லேனத்துக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. உனக்கு தேவையானது நீ சொல்லணும், ஏத்துக்கிட்டா ஏத்துக்கன்னு ஏத்து காட்டி பாவா உனக்கும் உங்க ரப்புக்குன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். தீன் அப்படிங்கிறது என்ன இல்ல, லா இக்ராஹ ஃபித்தீன், இதுலதான். அன்னைக்கு ஒருத்தர் விளக்கம் சொல்லியிருந்தார், லா இக்ராஹ ஃபித்தீன்னா இஸ்லாத்துல இருந்து ஒரு புள்ள ஓடி போச்சுன்னா லா இக்ராஹ ஃபித்தீன், அதுக்கு பேர் லா இக்ராஹ ஃபித்தீன் இல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்கு. லா இக்ராஹ ஃபித்தீன்னா அடுத்தவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லணும், அல்லாஹ் அவருடைய சரஹ சதுர் செய்வான், அல்லாஹ் அவரின் அவருக்கு இஸ்லாத்தை நாடி இருந்தால் அந்த ஒளி கிடைக்கும்ங்கிறது தானே ஒளிஞ்சு. அப்ப சத்தியத்தை போய் சொல்றது மட்டும்தான் கடமை, நீ இஸ்லாத்துக்கு வாடானு உன் கையை பிடிச்சிக்கிறது அதுக்கு பின்னாடி உள்ள நிலைமையில கடமை இல்லை, அதனால முடியும். ஆனா இன்னும் சில உலமாக்கள் எழுதுறாங்க, இல்ல இல்ல அதுக்கு பின்னாடியும் கூட ஒருவரிடத்திலே ஒரு சத்தியமான செய்தியை சொன்னால் அவர் ரொம்ப எட்ஜுக்கு போய் கேட்க மறுத்து பிடிவாதமாக இஸ்லாமிய விஷயங்களில், அதுவும் குரான் ஹதீஸ் தீனுடைய விஷயங்களில் ஒருத்தர் பிடிவாதம் பிடிச்சா இதே மாதிரி சத்தியத்துக்கு கூப்பிட்டு அதை அந்த அந்த செய்தியை வந்து க்ளோஸ் பண்றதுக்காக வேண்டி முடிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை இஸ்லாம் இதன் மூலமாக தந்திருக்கிறது அப்படின்னு சில உலமாக்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அப்ப இந்த ரெண்டு நிலைமைகளை தவிர வேறு எந்த இடத்திலும் யாரையும் லேனட் செய்வது அப்படிங்கிறது கூடவே கூடாது. இப்ப இந்த ரெண்டு இடத்த மட்டும்தான் இஸ்லாம் நமக்கு அனுமதி தந்திருக்கிறது. அதுல இது ஒரு முக்கியமான கட்டம், தன்னுடைய கணவனை இழக்கிற அந்த நேரத்தில் அல்லது தன் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அதிலிருந்து எப்படி துடைத்து வெளியே வருவது அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் இதை ஒரு வாய்ப்பா சொல்லியிருக்கு. ரெண்டாவது இதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் சொல்லுகிற போது ஒரு ஆண் சொல்லுகிற போது அந்த கடைசி வார்த்தையை அல்லாஹ் மாத்திருக்கான். ஒரு ஆண் சொல்லுகிற போது சொல்லணும் அல்லாவினுடைய லேனத்து எனக்கு இறங்கட்டும் சொல்லணும், ஒரு பெண் சொல்லுகிற போது சொல்லணும் அல்லாவினுடைய கோபம் என் மீது இறங்கட்டும். இது ரெண்டு பேரும் ஒன்னதான சொல்லணும், ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஜெண்டா பிரிச்சு வைக்கணும், ஒரே வார்த்தையை சொல்லித்தானே பிரியணும். இல்ல இல்ல இந்த இடத்துல நல்லா சொல்றான், ஆணுக்கு லேனத் பெண்ணுக்கு கோபம். ஏ ஆண் ஏன் கோபம் லேனத்துன்னு சொல்லணும், பெண் ஏன் கோபம்னு சொல்லணும், இந்த வார்த்தை என்ன குரான்ல வார்த்தைக்கு தான், அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்த புஷ்டி இருக்கும், அதற்குரிய காரணங்கள் இருக்கும். அப்ப அல்லாஹ் சும்மா எந்த வார்த்தையும் குர்ஆன்ல பயன்படுத்த மாட்டான். ஏன் கோபத்தை பெண்ணோடும் லேனத்தை ஆணோடும் இணைத்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ரகசியம் உண்டு. இன்ஷா அல்லாஹ் டைம் ஆயிடுச்சு, அடுத்த வாரத்துல இது என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கிற வரை நாம் எதை கேட்கிறோமோ அதை விளங்கிக் கொள்ளுகிற அதன்படி அமல் செய்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய மக்களையும் ஆக்கி தருவானாக. இது போன்ற மஜ்லிஸ்களை அல்லாஹ் பொருந்தி கியாமத்து நாள் வரை நடைபெறுவதற்கு அவனுடைய தனிப்பெரும் கிருபையினால் உதவி செய்வானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.